بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء وسيدنا والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي استني لما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا فحت سهلا. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய பெற்றோர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வினுடைய அருளின் காரணமாக ஒரு புதிய நாளில், ஒரு மாலை பொழுதில் அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்து எங்களுடைய குழந்தை செல்வங்கள் தொடர்பான ஒரு அமர்வில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம்தான் அல்லாஹினுடைய இந்த மாளிகையிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் என்ற எங்களுடைய தூய்மையான எண்ணத்தை எங்களுடைய உள்ளங்களிலே வரவழைத்துக் கொள்வோம். மதிப்புக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய சமகாலத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு சவால்தான் இந்த காலத்தில் எங்களுடைய குழந்தைகளை இஸ்லாமிய நெறியோடு, இஸ்லாமிய வாழ்க்கை முறையோடு வளர்த்தெடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலேதான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய பெற்றோர்களே, குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், குழந்தைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குழந்தைகளுடைய உரிமைகள் என்ன, பெற்றோர்களினுடைய கடமைகள் என்ன, குடும்ப வாழ்க்கையினுடைய யதார்த்தமான நிலை தொடர்பாக இஸ்லாம் மிகவுமே அழகான முறையிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் உண்மையிலே எங்களுடைய குழந்தைகளை வளர்த்து எடுப்பது என்பது ஒரு இபாதத் என்ற ஒரு கண்ணோட்டத்தை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். குழந்தை வளர்ப்பு என்பது ஏனைய இபாதத்துக்களை போன்று, ஏனைய வணக்கங்களை போன்ற ஒரு வணக்கம் என்ற ஒரு பார்வை எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காக அன்றி வேறில்லை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். வமா கலக்த ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுல்லாஹ். எனவே குழந்தைகளை வளர்த்தெடுப்பதும் ஒரு பெரிய ஒரு இபாதத் என்ற ஒரு எண்ணம், ஒரு பார்வை எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். இரண்டாவது விடயம், குழந்தைகளை வளர்த்தெடுப்பது, குழந்தைகளுடைய பணிவிடைகளில் நாங்கள் ஈடுபாடு காட்டுவது, முனைப்போடு செயற்படுவது என்பது வெறுமனே இந்த உலகத்தோடு முடிந்து விடுகின்ற ஒரு காரியம் அல்ல. அது மறுமை வெற்றிக்கான மிகப்பெரியதொரு முதலீடாகும் என்ற இரண்டாவது கருத்தும் எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். எனவே குழந்தைகளை வளர்த்தெடுப்பது என்பது, குழந்தைகளை பராமரிப்பது என்பது மறுமை வெற்றிக்கான மிகப்பெரியதொரு முதலீடாகும் என்ற கருத்தையும் எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளை வளர்த்தெடுப்பது என்பது அல்லது குழந்தைகளை பராமரிப்பது என்பது வெறுமனே அது எங்களுடைய பணிவிடையாக இருக்கின்ற ஒரு விடயம் அல்ல. சில வேளைகளிலே நாங்கள் இபாதத்துக்களை கடமைக்காக செய்வது போல, அந்த கடமையை கழிக்க வேண்டும் என்பதற்காக செய்வதை போல குழந்தைகளையும் அப்படித்தான் வளர்க்க பார்க்கிறோம்.
எங்களுடைய இபாதத்தாக, எங்களுடைய மறுமை வெற்றிக்காக இருக்கின்ற மறுமையினுடைய வெற்றியினுடைய முதலீடாக இருக்கின்ற அந்த குழந்தைகளை கூட நாங்கள் ஒரு கடமைக்காக செய்கின்ற ஒரு பணிவிடையாக குழந்தை வளர்ப்பையும் நாங்கள் மாற்றிருக்கிறோம். ஆனால் மிகப்பெரியதொரு பொறுப்பாக நாங்கள் அதனை பார்க்க வேண்டும். பொறுப்பு பொறுப்பு என்பது, அமானிதம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். நாளை மறுமையிலே பொறுப்புகள் தொடர்பாக மிக கவனமாக விசாரிக்கப்படும். எங்களுடைய கேள்வி கணக்கு விசாரணைகள் முடிந்ததன் பின்னால் நாங்கள் பட்டோலை வலது கையிலோ அல்லது இடது கையிலோ பெற்றுக்கொண்டதன் பின்னால் நாங்கள் மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கும். சிராத்தல் முஸ்தாக்கீம் பாலம் என்ற அந்த பாலத்தை கடக்க வேண்டியிருக்கும். அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல கொக்கில்கள் காணப்படும். ஒரு ரிவாயத்திலே 11 கொக்கில்கள் என்றும், இன்னும் ஒரு ரிவாயத்திலே 8 கொக்கில்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ரெண்டு அறிவிப்புகளிலும் வருகின்ற மிக முக்கியமான ஒரு கொக்கில் தான் ஒரு மனிதர்களை பிடிக்கக்கூடிய ஒரு இயந்திரம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறுப்பு என்று வருகின்ற கொக்கில், யார் தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவில்லையோ அந்த மனிதனை அப்படியே அந்த கொக்கில் தூக்கி அப்படியே நரகத்திலே வீசிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே குழந்தைகளை வளர்த்து எடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக நாங்கள் கருதி கொள்ள வேண்டும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு பின்னாலும் இந்த பிரார்த்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். இந்த ஆயத்து சூரத்துல் ஃபுர்கானுடைய 74வது வசனமாக, இறுதி வசனமாக வருகின்ற அல்லாஹு தஆலா குர்ஆனிலே செல்லுகின்ற ஒரு ஆயத்து. இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய அடியார்களுடைய பண்புகள் தொடர்பாக அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுர்கானிலே பேசுகின்ற போது இறுதியான ஒரு பண்பாக, இபாதுர் ரஹ்மானுடைய இறுதியான பண்பாக அல்லாஹு தஆலா இந்த பண்பை சொல்கின்றார். வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜல்னா லில் முத்தகீன இமாமா. அந்த அல்லாஹ்வினுடைய நேசர்கள், அல்லாஹ்வினுடைய அடியார்கள், நல்ல அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்வார்கள், ரப்பே எங்களுடைய இரட்சகனே, எங்களுடைய மனைவிமார்களிலிருந்தும் எங்களுடைய சந்ததிகளிலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தந்தருள்வாயாக. குர்ரத்துன் அயின், அல் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த வார்த்தை அல் குர்ஆனிலே 6 இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த கண் குளிர்ச்சி என்ற வார்த்தை 6 இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விடயங்களில் கண் குளிர்ச்சி எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சந்ததிகளில், தங்களுடைய மனைவிமார்களில் கண் குளிர்ச்சி எதிர்பார்த்திருக்கிறார்கள். இரண்டாவது, தன்னுடைய தொழுகையில் கண் குளிர்ச்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இன்றைய சூழலில் இந்த இரண்டிலுமே எங்களுக்கு கண் குளிர்ச்சி இல்லாத ஒரு நிலையை நாங்கள் காணுகிறோம். எங்களுடைய பிள்ளைகளிலும் சரி, எங்களுடைய மனைவிமார்களிலும் சரி, எங்களுடைய தொழுகைகளிலும் சரி, எங்களுக்கு கண் குளிர்ச்சி இல்லாத ஒரு நிலையை நாங்கள் சமகாலத்திலே காணலாம். ஏன் இந்த நிலை? மதிப்புக்குரிய பெற்றோர்களே, சகோதரர்களே, இந்த இரண்டிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் குளிர்ச்சியை தேடி இருக்கிறார்கள். கண் குளிர்ச்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கண் குளிர்ச்சியை தருமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரார்த்தனையிலும், பிரார்த்தனையுடைய இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை, இந்த துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவே எந்த குடும்பத்தில் தங்களுடைய சந்ததிகளில், தங்களுடைய பிள்ளைகளில் கண் குளிர்ச்சி இல்லையோ அந்த குடும்பங்களில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி என்பதை நாங்கள் காண முடியாது. அதே போல அல்லாஹு தஆலா சூரத்து தஹ்ரீமிலே அல்லாஹு தஆலா இப்படி குறிப்பிடுகின்றான், விழித்து தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை பேசுகின்றார். உங்களுடைய குடும்பங்களையும், உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ஏன் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை, சாதாரணமாக மனிதனுடைய இயல்பான இயற்கையான விடயம் என்னவென்றால், தன்னை எப்படியாலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னதால் மறுமையில் இருக்கின்ற அந்த கடினமான தன்மையினூடாக மனிதன் எப்படியாவது இந்த இடத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் மனிதன் எதிர்பார்ப்பான், அவன் அவாவாக இருப்பான். ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட மனிதர்களை பார்த்து சொல்கின்றான், உங்களை உங்களுடைய குடும்பத்தை நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகுதுஹன்னாஸ் வல் ஹிஜாரா, அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி அப்படித்தான் முடிவடையும். அந்த நரகத்தினுடைய எரிகற்களாக இருப்பது மனிதர்களும் கற்களுமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்து தஹ்ரீமிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் மனிதர்களையும் கற்களையும் ஏன் அல்லாஹு தஆலா நரகத்தினுடைய எரிகொல்லியாக பயன்படுத்துகிறான் என்பதற்கு அறிவியல் பூர்வமாக பல ஆய்வுகள் இடம்பெற்றிருக்கு. ஏனென்றால் அறிவியலாளர்கள் சொல்லுவார்கள், சாதாரணமாக எரிகின்ற நெருப்பில் இருந்து கிடைக்கின்ற வெப்பத்தை விடவும் கற்களின் ஊடாக கிடைக்கின்ற அதனுடைய டெம்பரேச்சர், அதனுடைய ஊடாக வருகின்ற வெப்பம் அதிகமாக இருக்கும், சூடு அதிகமாக இருக்கும். நாங்கள் காணுகிறோம் உலகத்திலே எரிமலைகள் குமுறுகின்ற போது அதனை சுற்றி இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களிலே இருக்கின்ற மனிதர்களை அந்த இடத்தை விட்டு அகற்றி விடுவார்கள். அப்படியாக மிக கடினமான வெப்பத்தை உடையதுதான் கற்களின் ஊடாக பெறப்படுகின்ற வெப்பம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, எங்களுடைய குடும்பத்தை மொத்தமாக, எங்களுடைய விரிந்த குடும்பமாக இருக்கலாம், எங்களுடைய கரு குடும்பமாக இருக்கலாம், எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய குடும்பத்திலேதான் எங்களுடைய குழந்தைகளும் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அந்த குழந்தைகளை நாங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே எங்களுடைய பிள்ளை வளர்ப்பு, குழந்தை வளர்ப்பு அமைந்திருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பிறக்கின்ற போது இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்ற இயல்பு நிலையிலே தான், ஃபித்ரா என்று சொல்வார்கள் அரபிலே, இயல்பு நிலையிலே தான் அந்த குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த குழந்தையை யஹூதியாக, நசராணியாக, மஜூசியாக, கிறிஸ்தவனாக மாற்றுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெற்றோரினுடைய குழந்தை வளர்ப்பிலே தான் தங்கி இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பாருங்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற அந்த இயல்பான நிலையிலே தான் பிறக்கின்றது. எனவே அந்த குழந்தையை எப்படி மாற்ற வேண்டும் என்று நினைப்பது, அல்லது அந்த பிள்ளையை எப்படி உருவாக்க வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும், அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் தொடர்பாக தீர்மானிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளையை வடிவமைக்கின்றார்கள், அந்த பிள்ளையை உருவாக்குகின்றார்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கிறோம், எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் எப்படி புரிந்திருக்கிறோம், குழந்தைகள் என்பவர்கள் எங்களை போன்ற இயல்பை உடைய, எங்களை போன்ற தேவைகளை உடைய, எங்களை போன்ற மனப்பாங்குகளை உடையவர்கள் அல்ல குழந்தைகள். அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும், அவர்கள் உருவத்தில் சிறியவர்களாக இருந்தாலும், அவர்கள் பெரியவர்களுடைய இயல்புகளையோ அல்லது திறன்களையோ மனப்பாங்குகளையோ அவர்கள் கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் மாற்றமாக சிறுவர்கள் தவறு விடுகின்ற போது, குற்றம் விடுகின்ற போது நாங்கள் பெரியவர்களை தண்டிப்பதை போல தண்டிக்கிறோம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போனால் அந்த மருத்துவமனையிலே ஆண்களினுடைய விடுதி இருப்பதை போல, பெண்களினுடைய விடுதி இருப்பதை போல சிறுவர்களுக்கான விடுதியும் தனியாக இருக்கும். ஒரு பாடசாலைக்கு போனால் அந்த பாடசாலையில சிறுவர்களுக்கென்று தனியான வகுப்பறைகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு நீதிமன்றத்துக்கு போனால் சிறுவர்களுடைய குற்றங்களை விசாரிப்பதற்கு புறம்பாக சிறுவர் நீதிமன்றங்கள் இருக்கும். அன்புக்குரிய பெற்றோர்களே, அதே போலதான் சிறுவர்களை நாங்கள் அணுகுகின்ற போது அந்த குழந்தை தனத்தோடு, அந்த பிள்ளையினுடைய உண்மையான இயல்புகளோடு, அந்த பிள்ளையினுடைய உண்மையான ஆற்றல்களோடு அந்த பிள்ளையை நாங்கள் அணுக வேண்டும். சிறியவர்கள் என்பவர்கள் உண்மையில் பெரியவர்களை ஒத்த உருவம் அல்ல. அவர்கள் எப்படி பெரியவர்களுடைய சிறிய உருவமாக இருக்கிறார்களோ அதே போல அவர்களுடைய திறன்களிலும், அவர்களுடைய மனப்பாங்களிலும், அவர்களுடைய இயல்புகளிலும் மிகவும் சின்னவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தானாக வளர்ந்து விட மாட்டார்கள், அவர்களை நாங்கள் வளர்த்து விட வேண்டும். தானாக வளர்ந்து விடுவதற்கு அவர்கள் காட்டிலே இருக்கின்ற மரம் செடி கொடிகளை போன்றவர்கள் அல்ல, அவர்களை நாங்கள் வளர்த்து விட வேண்டிய ஒரு தேவை பெரிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அதனைத்தான் ஒரு இஸ்லாமிய அறிஞர் இப்படி சொல்வார், உங்களிடம் தரப்பட்டிருக்கின்ற உங்களுடைய குழந்தைகள் அவர்கள் உங்களுடைய குழந்தைகள் அல்ல, அவர்கள் அல்லாஹ்வினுடைய மிக அற்புதமான படைப்பு, அவர்கள் உங்களின் ஊடாக வந்தவர்கள், உங்களில் இருந்து வந்தவர்கள் அல்ல, அவர்கள் எங்களுடைய குழந்தைகள், எங்களுக்கு சொந்தமானவர்களும் அல்ல, அவர்கள் அல்லாஹ்வினுடைய அமானிதம் என்று ஒரு இஸ்லாமிய அறிஞர் குறிப்பிடுவார். எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற இந்த பொறுப்பு, இந்த அமானிதத்தை இந்த வரிகளினூடாக நாங்கள் காணலாம். இந்த பொறுப்பை, இந்த அமானிதத்தை நாங்கள் எப்படி நிறைவேற்றுகின்றோம், குழந்தைகளை உடைய இந்த நிலைகளில் நாங்கள் எப்படி இந்த பணியை நாங்கள் செய்கின்றோம், நாங்கள் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு இடம்தான், என்னுடைய குழந்தை வளர்ப்பிலே நான் என்ன நிலைகளை கையாளுகிறேன், என்ன போக்கை கையாளுகிறேன், என்ன அணுகுமுறையை கையாளுகிறேன் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அன்புக்குரிய பெற்றோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விடயங்களையும் இந்த இடத்திலே பேச முடியாவிட்டாலும், குழந்தைகளுடைய இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், குழந்தைகளுடைய இந்த விருத்தி படிநிலைகள் தொடர்பாகத்தான் நான் இந்த இடத்திலே மூன்று விருத்தி நிலைகள் தொடர்பாக பேசலாம் நினைக்கிறேன். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆறு வகையான விருத்திகளை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது அவர்களுடைய அறிவு விருத்தி, அதனை ஆங்கிலத்திலே கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள். இரண்டாவது அந்த பிள்ளைகளுடைய மொழி சார் விருத்தி, மூன்றாவது அந்த குழந்தைகளுடைய உளவிருத்தி அல்லது மனவெளிச்சி விருத்தி என்று சொல்வார்கள், நான்காவது அந்த பிள்ளைகளுடைய மோரல் டெவலப்மெண்ட், ஒழுக்க விருத்தி அல்லது பண்பாட்டு விருத்தி என்று இன்னும் ஒரு விருத்தி அடையாளப்படுத்துவார்கள், ஐந்தாவது அந்த குழந்தைகளுடைய சமுதாய விருத்தி, சமூகம் சார் விருத்தி நிலைகளை குறிப்பிடுவார்கள், ஆறாவது ஒரு பிள்ளையினுடைய ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், ஆன்மீகம் சார்ந்த விருத்தி. உண்மையிலேயே இதிலே சொல்லப்படாத இன்னும் ஒரு விருத்தி இருக்கிறது, அதனை மோட்டர் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள், உடல் இயக்கம் சார் விருத்தி. உளவியலாளர்கள் சொல்லுவார்கள், இலங்கை பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் சார் விருத்தியிலே இலங்கை பெற்றோர்கள் முழுமையானவர்களாக இருக்கிறார்கள். இலங்கையினுடைய எந்த பிரதேசத்துக்கு போனாலும் போசாக்கின்மை காரணமாக அல்லது ஏனைய தடுப்பூசிகள் அல்லது தடுப்பு மருந்து ஏற்றல்கள் குறைவினம் காரணமாக குழந்தைகளுடைய இறப்பு வீதம் குறைவாகத்தான் இருக்கிறது, மிகவுமே குறைவாக இருக்கிறது. ஆனால் ஏனைய விருத்தி நிலைகளில் இலங்கை பெற்றோர்கள் கவனையினமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை இலங்கையினுடைய உளவியலாளர்கள் சுட்டிக்காட்டுவார்கள். உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு குழந்தையினுடைய உள்ளார்ந்த ஆற்றல்களை, திறன்களை விருத்தி செய்கின்ற மிக முக்கியமான ஒரு விருத்தி தான் இந்த குழந்தைகளினுடைய உளவிருத்தி. இந்த உளவிருத்தியிலே நாங்கள் குழந்தைகளோடு எப்படி விருத்தி செய்ய வேண்டும், குழந்தைகளுடைய இந்த உளம் சார் விருத்தியை நாங்கள் எப்படி விருத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வருகிறது. குழந்தைகளை பார்க்கின்ற போது அவர்களுடைய உருவத்தை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஆனால் எங்களுக்குள்ள கேள்வி, ஒரு குழந்தைக்கு எங்கே உள்ளம் இருக்கிறது, அதனுடைய உள்ளத்தை எப்படி விருத்தி செய்வது என்பது எங்களுடைய இலங்கை பெற்றோர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், குழந்தையினுடைய ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் குழந்தை மீது காட்டுகின்ற அந்த அன்பு, இரக்கம், அந்த பாசம், அதனை ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் அந்த மெட்டர்னல் பாண்டிங், அந்த தாய் சேய் இணைப்பு என்று சொல்வோம், ஆரம்பத்தில் இருக்கின்ற அந்த தாய் சேய் இணைப்பு, அந்த அன்பும் அந்த பராமரிப்பும் அந்த பாதுகாப்பும் ஒரு குழந்தைக்கு கொடுக்கப்படுகின்ற போது அந்த குழந்தையினுடைய உள்ள விருத்தி, உள்ளம் சார் விருத்தி மிகவும் சிறப்பாக இருக்கும். அண்மையிலேயே பிரித்தானியாவிலே ஒரு ஆய்வு செய்தார்கள், சிறைச்சாலைகளில் இருக்கின்ற மனிதர்களை ஆய்வு செய்தார்கள். அந்த சிறைச்சாலைகளில் இருக்கின்ற மனிதர்களில் கடினமான பாரிய குற்றங்களை செய்த மனிதர்களுடைய பட்டியலை அவர்கள் எடுத்தார்கள். அந்த பட்டியலை எடுத்து இவர்களுடைய வரலாறு, இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக அவர்கள் ஒரு ஆய்வை செய்தார்கள். அந்த பாரிய குற்றங்களிலே ஈடுபட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையை, ஆரம்பகால வாழ்க்கையை, குழந்தை பருவ வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற போது பெரும்பாலான மனிதர்களுடைய, அந்த பாரிய குற்றங்களில் ஈடுபட்ட மனிதர்களுடைய தாய் சேய் இணைப்பு என்பது இல்லாமல் இருந்திருக்கிறது. இந்த மெட்டர்னல் பாண்டிங், ஒரு குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் அந்த குழந்தையும் தாயும் சந்திக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக தாய்க்கு ஏதாவது கடினமான நோய்கள் அல்லது சுகயினம் இருக்குமாக இருந்தாலே தவிர, இல்லாமல் எந்த காரணம் கொண்டும் அந்த தாயும் அந்த பிள்ளையும் பிரிக்க முடியாது. குறிப்பாக சிறுவர் நோயியல் வைத்திய நிபுணர்கள் சொல்வார்கள், 3 மணித்தியாலங்களுக்குள் பெற்றெடுக்கப்படுகின்ற அந்த குழந்தையும் அந்த தாயும் சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கப்படாமல் காலம் தாழ்த்தப்படுகின்ற குழந்தைகளிடத்திலே இப்படியான சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்ற மனப்பாங்கும் பாரிய குற்றங்களில் ஈடுபடுகின்ற மனப்பாங்கும் விருத்தி செய்யப்படும் என்று உளவியலாளர்கள் இன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த தாய் அதனாலேதான் எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை விட்டுவிட்டு வெளிநாடு செல்ல முடியாது என்ற ஒரு கடுமையான சட்ட இறுக்கத்தை இன்று பேணி வருவதை நாங்கள் காணலாம். ஆனால் எங்களுடைய பிரதேசத்திலே கூட அந்த சட்டத்துக்கு புறம்பாக நடக்கின்ற நாங்கள் தாய்மார்களை நாங்கள் காணுகிறோம். குறிப்பாக குழந்தைகளை வேறு இன்னொருவருடைய உடன்பிறந்த சகோதரனுடைய பெயர்களிலே பதிவு செய்து விட்டு வெளிநாடு செல்லுகின்ற தாய்மார்களை நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே காணுகிறோம். அன்புக்குரிய தாய்மார்களே, பெற்றோர்களே, சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு விடயம். பெரும்பாலான உளவியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு குழந்தையை நீங்கள் சரியாக வளர்த்தெடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த குழந்தையினுடைய எல்லா உள்ளார்ந்த ரீதியான ஆற்றல்களையும் விருத்தி செய்கின்ற வயது காலகட்டம் 5 வயதுக்கு உரிய உள்பட்ட காலகட்டம். நாங்கள் அதனை எங்களுடைய முதுமொழிகளிலே அதனை சொல்லுவோம், 5 வளையாதது 50 வளைய மாட்டாதன்னு. மிக முக்கியமான காலகட்டம் 5 வயதுக்குரிய காலகட்டம் என்பது மிக முக்கியமான காலகட்டம். நடத்தை சார் உளவியலாளர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய குழந்தையை என்னிடம் தாருங்கள், 5 வயதுக்குள் உங்களுடைய குழந்தையை தாருங்கள். அந்த குழந்தையை நீங்கள் ஒரு வைத்திய நிபுணராக மாற்ற வேண்டும் என்றால் நான் ஒரு வைத்திய நிபுணராக ஆக்கி தருகிறேன். அந்த குழந்தையை ஒரு கொள்ளைகார கூட்டத்தினுடைய தலைவனாக மாற்ற வேண்டும் என்றால் அந்த குழந்தையை நான் அந்த 5 வயதுக்குள் நான் மாற்றி தருகிறேன். ஒரு பிள்ளையினுடைய 5 வயது வரைக்குமான காலகட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஒரு குழந்தையினுடைய எல்லா வகையான திறன்களையும் ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் விருத்தி செய்கின்ற ஒரு கட்டம் தான் இந்த 5 வயதுக்குட்பட்ட கட்டம். இந்த முன்பிள்ளை பருவம் என்று சொல்லுகின்ற நாங்கள் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த வளர்ச்சி பருவங்களை உளவியலாளர்கள் பல படிகளாக பிரிப்பார்கள். அதுல மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த முன்பிள்ளை பருவம், ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள். இதிலே பெற்றோர்கள், அதிகமான பெற்றோர்கள் இந்த காலத்திலே கவனம் செலுத்தாமல் இருப்பார்கள். எங்களுடைய பிரதேசத்திலும் சில பெற்றோர்கள் எப்படி எண்ணுவார்கள் என்றால், பிள்ளை வளர்ந்து வருவதற்குள் நாங்கள் வெளியே போய் வந்து விடுவோம் என்று விட்டு பிள்ளைகளை தாயினுடைய அல்லது தந்தையினுடைய பராமரிப்பிலே வளர்ப்பிலே விட்டுவிட்டு வெளிநாடு செல்லுகின்ற தாய்மார்களை பெற்றோர்களை நாங்கள் காணுவோம். இது ஒரு தவறான ஒரு நடைமுறை. அன்புக்குரிய பெற்றோர்களை, இந்த காலகட்டத்திலேதான் ஒரு பிள்ளையோடு இருக்க வேண்டும். இதனை சொல்வார்கள் டிபெண்டன்ட் ஸ்டேஜ் என்று சொல்லி. ஒரு பிள்ளை தன்னுடைய தாயோடு, குறிப்பாக தன்னுடைய பெற்றோரோடு தங்கி இருக்கின்ற காலம். இந்த காலத்திலே பெற்றோர்கள் ஒரு குழந்தையை விட்டு பிரிகின்ற போது இந்த செப்பரேஷன் என்று சொல்வார்கள், அதாவது ஒரு குழந்தையை விட்டு பெற்றோர்கள் பிரிகின்ற போது அந்த குழந்தையிலே பாரிய உளநோய்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதிகமாக இந்த வேலைக்கு போகின்ற தாய்மார்கள் அல்லது பெற்றோர்களுடைய பிள்ளைகளிலே இப்படியான இந்த உளநோய்களை நாங்கள் காணலாம். எனவே இந்த 5 வயதுக்குட்பட்ட காலம் என்பது குழந்தை வளர்ப்பிலே மிக முக்கியமான காலகட்டம். இன்னும் ஒரு நடத்தைவாத உளவியலாளர் சொல்லுவார், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்களோ அப்படி நான் உருவாக்கி தருகிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய குழந்தையை நீங்கள் மனிதர்கள் இல்லாத காட்டு பகுதியில் வனஜீவராசிகள் வாழுகின்ற இடத்திலே உங்களுடைய குழந்தையை விட்டாலும் அதை பற்றி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று ஒரு நடத்தைவாத உளவியலாளர் சொல்வார். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் தான் குழந்தைகளுடைய 5 வயது வரைக்குமான காலகட்டம். அதிலே சிசுப்பராயம், இன்ஃபன்ட் பீரியட் என்று சொல்வார்கள், இன்ஃபன்ட் பீரியட், சிசுப்பராயம் அல்லது குழந்தை பராயம், பிறந்ததிலிருந்து 2 வயது வரைக்குமான காலகட்டம், 2 வயது பூர்த்தியாகின்ற வரைக்குமான காலகட்டம், அடுத்த பருவம் 3 வயதிலிருந்து 5 வயது வரைக்குமான காலகட்டம், இந்த முன்பிள்ளை பருவம். இதிலே நாங்கள் பிள்ளைகளோடு மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான பெற்றோருக்கு இருக்கின்ற ஒரு சவாலான காலம் என்னவென்றால், 2 காலத்தை உளவியலாளர்கள் சொல்வார்கள். 1, ஒரு பிள்ளையினுடைய முன்பிள்ளை பருவம் பெற்றோர்களுக்கு அல்லது வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஒரு சவாலான காலகட்டம். 2, பிள்ளைகளுடைய கட்டிலமை பருவம். இந்த 2 உளவியலாளர்கள் பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு பார்வை என்னவென்றால், இந்த 2 காலகட்டத்திலும் பிள்ளை சுதந்திரத்தை வேண்டியிருக்கும். இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிட்டிஸ், பிள்ளை சுதந்திரமாக செயற்படுவதற்கு பிள்ளை தூண்டப்படும். அந்த இடத்திலேதான் பெற்றோர்கள் சவால்களை எதிர்நோக்குகிறார்கள். அது கட்டிலமை பருவத்திலும் சரி, பிள்ளையினுடைய 3 வயது ஆரம்பிக்கின்ற கட்டத்திலும், பிள்ளை நடப்பதற்கும் ஓடுவதற்கும் பிள்ளை வெளியிலே போவதற்கும் தன்னுடைய செயற்பாடுகளை ஆரம்பிக்கின்ற போது பெற்றோர்கள் சவால்களை எதிர்கொள்வார்கள். மிக முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நாங்கள் குழந்தைகளோடு எப்படி நடந்து கொள்வோம்? அண்மையிலே நான் நினைக்கிறேன் 2007 அல்லது 2008 கால பகுதியில் கொழும்பில் இருக்கின்ற மகார் லேடி ரிஜ்வே சீமாட்டி வைத்தியசாலையிலே வார்டு நம்பர் 12 விடுதியிலே சிறுவர்களுடைய உளநோய் தொடர்பாக பார்க்கின்ற ஒரு விடுதி இருக்கிறது, ஒரு வார்ட் இருக்கிறது. அதுல ஒரு பிள்ளை தொடர்பான ஒரு முறைப்பாட்டை கொண்டு வந்தார்கள். என்னவென்றால், ஒரு குழந்தை 1.5 வயது குழந்தை, 18 மாதங்கள் மதிக்கத்தக்க ஒரு குழந்தை தன்னுடைய தலையிலே நிலத்திலே அல்லது சுவரிலே அடிப்பதாகத்தான் அந்த முறைப்பாடு இருந்தது. தன்னுடைய குழந்தை, ஒரே ஒரு குழந்தை சில சந்தர்ப்பங்களில் தன்னுடைய தலையை கொண்டு போய் நிலத்திலும் சுவரிலும் அடிக்கிறது என்ற முறைப்பாட்டை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த பிள்ளையை பார்த்த சைக்காட்டிக் பீடியாட்டிக் உளவியல் சார் சிறுவர் சிறுபிள்ளை வைத்திய நிபுணர்கள் இந்த குழந்தையை ஆய்வு செய்தார். ஏன் இந்த குழந்தை தன்னுடைய தலையை நிலத்தில் அல்லது சுவரில் தட்ட வேண்டும் அல்லது அடிக்க வேண்டும், காயப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆய்வை செய்த போது அதனுடைய பின்னணியாக இருந்த காரணம் என்னவென்றால், அந்த பெற்றோர்கள் சண்டை இடுகின்ற நேரம் அந்த குழந்தைக்கு இந்த சண்டையை நிறுத்துங்கள் என்று சொல்வதற்கு மொழி தெரியாது. இந்த நிகழ்வை தடுக்க வேண்டும் அல்லது நிறுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தலையை நிலத்தில் அல்லது சுவரில் அடித்து பெற்றோர்களுடைய கவனத்தை பிள்ளை திருப்புவதாக அந்த ஆய்விலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் கேட்போம், மனசு இருக்குதான்னு கேட்டா, சின்ன பிள்ளைகளுக்கு மனசு இருக்குது. எங்களுடைய மனது எப்படி வேதனைப்படுமோ, எங்களுடைய மனது எப்படி கஷ்டப்படுமோ, அதே போல சிறிய பிள்ளையினுடைய மனதும் கஷ்டப்படும், சந்தோஷப்படும். எனவே இந்த சின்ன பிள்ளைகளுடைய மனதை நாங்கள் அன்பாக நடாத்துகின்ற போது, இரக்கமாக நடாத்துகின்ற போது, அந்த குழந்தைகளை நாங்கள் முத்தம் எடுக்கின்ற போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை எங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன குழந்தைகளை கண்டால் அந்த குழந்தைகளுடைய தலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாலும் தன்னிடம் இனிப்புகள் இருந்தால் அதனை கொடுப்பார்கள் சிறுவர்கள் இடத்திலே. இப்படியான நடைமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களிடத்தில் ஒரு பண்பு மாற்றத்தை அல்லது ஒரு நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் சிறுவர்களிடம் அன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையினால் செல்லுகின்ற போது மறுபக்கத்தினால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். முஆதே என்று அழைத்த போது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆம் யா ரசூலல்லாஹ், நான் இங்கே இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்துக்கு ஓடி வந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கரத்தோடு விரல்களோடு ஒன்றிணைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு விடயத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், முஆதே, நான் உனக்கு ஒரு விடயத்தை கற்று தருகிறேன், சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸினுடைய பிற்காலத்தில் அவர் சொல்லுவார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்ன இந்த விடயத்தை என்னுடைய மரணம் வருகின்ற வரைக்கும் நான் கைவிடவில்லை என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீ இந்த பிரார்த்தனையை ஓதிக்கொள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த பிரார்த்தனையை சொல்வார்களோ, அதே போல ஒரு பிரார்த்தனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என்னுடைய தொழுகையை, என்னுடைய இபாதத்தை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக என்ற பிரார்த்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லாஹும்மா இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி, எங்களுடைய இந்த வணக்கம், எங்களுடைய இந்த திக்ரை ஏற்றுக்கொள்வதற்காக இறைவிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவரிடம் கற்றுக் கொடுத்தார். எங்களுடைய குழந்தைகளிடத்திலே இந்த விடயங்களை நாங்கள் சொல்லுகின்ற போது எப்படி நடந்து கொள்கின்றோம்? பெரும்பாலும் பிள்ளைகளை அதட்டி அல்லது பிள்ளைகளை கட்டுப்படுத்தி அல்லது பிள்ளைகளை தண்டித்து தான் ஒரு நடத்தை மாற்றத்தை, ஒரு பண்பு மாற்றத்தை பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வருகின்றோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையில் இருந்த மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கத்தோடு பிள்ளைகளோடு அன்போடு ஒரு விடயத்தை, ஒரு பண்பு மாற்றத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சஹாபி. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுகி, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், உமாமாவே, மனிதர்களிலே சிலரை கண்டால் என்னுடைய உள்ளம் மனம் இலகிவிடும், மென்மையாகிவிடும், அதில் நீயும் ஒருவர், அதில் நீயும் ஒரு, நான் உனக்கு ஒரு விடயத்தை கற்றுத்தருகிறேன் என்று விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீ உன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைகின்ற போது சலாம் கூறி நுழைந்து கொள்வாயாக, அது உனக்கும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய பரக்கத், அல்லாஹ்வினுடைய சக்கீனத், அமைதி இறங்குவதற்கு அது காரணமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளிடத்திலே நாங்கள் அணுகுகின்ற போது, இரக்கமாக அன்பாக அணுகுகின்ற போது அந்த காரியத்தை நாங்கள் சாதித்து விடலாம். உதாரணமாக நடைமுறையிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒரு மழை காலத்தில் எங்களுடைய வீடுகளை விட்டு நாங்கள் வெளியேறுகின்ற போது என்னுடைய பிள்ளை அல்லது என்னுடைய இரத்த உறவு ஒன்று சேத்து நீருக்குள்ளே அல்லது சதுப்பு நீருக்குள்ளே பிள்ளை விளையாடி கொண்டிருக்கிறதால், நான் ஒரு கம்பை எடுத்து அந்த பிள்ளையை அந்த இடத்திலிருந்து அகற்றி விட்டால், நான் ஒரு தூரத்துக்கு சென்ற பிறகு அந்த குழந்தை மீண்டும் அந்த இடத்தை நாடி விடுவார். ஆனால் அந்த குழந்தை நான் அன்பாக இந்த இடத்திலே விளையாடுவது உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு அல்லது சுத்தத்துக்கு மிகவும் ஆபத்தான விடயம் என்று அன்பாக இரக்கமாக ஒரு சாக்லேட் அல்லது ஒரு டொஃபியை கொடுத்து அந்த பிள்ளையோடு அணுகின்ற அந்த பிள்ளை அந்த இடத்தை நாட மாட்டான். இதுதான் அன்பாக ஒரு விடயத்தை பிள்ளையினுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு பிள்ளையினுடைய உள்ளத்தை தொட்டு ஒரு விடயத்தை நாங்கள் சாதிப்பதற்கும், ஒரு குழந்தையை அதட்டி அல்லது கட்டுப்படுத்தி அல்லது தண்டித்து ஒரு பிள்ளையிலே நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் இடையிலான வித்தியாசத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய பெற்றோர்களே, குழந்தைகளோடு நாங்கள் அன்பாக நடப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எல்லா பெற்றோர்களும் முயற்சிக்கிறார்கள், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அவர்கள் இந்த இடத்திலிருந்து விடுபட்டு போகிறார்கள். இரக்கம்தான், இரக்கத்தினாலே நான் தண்டிக்கின்றோம் என்ற ஒரு வாய் வார்த்தையினையும் பல பெற்றோர்கள் சொல்லுவதை நாங்கள் கேட்கலாம். நான் அந்த பெற்றோர்களிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி, நாங்கள் எங்களுடைய குழந்தைகளிடத்திலே சில நேரம் அணுகுகின்ற போது மிகவும் கடினமான வார்த்தைகளை கொண்டு கூட அணுகுகின்ற பெற்றோர்களை நாங்கள் இந்த காலத்திலும் காணுகின்றோம். அது வீட்டுக்குள் உள் என்று சொல்வதை விடவும் பல வீடுகளுக்கு கேட்கக்கூடிய மாதிரி, பல மனிதர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே பிள்ளைகளுடைய அந்த உள்ளம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் பிள்ளைகளை கண்டிக்கின்ற அல்லது தண்டிக்கின்ற நடைமுறையை இன்றும் நாங்கள் காணுகின்றோம். ஒரு காலம் அப்படி இருந்தது. பலருக்கு முன்னாலே பிள்ளைகளுடைய குற்றங்களை, தவறுகளை செய்து பிள்ளைகளை திருத்த வேண்டும் என்ற ஒரு காலம் இந்த. ஆனால் அது மாறிவிட்டது. இன்னும் சில பெற்றோர்கள் இந்த காலத்திலும் அப்படி இருக்கிறார்கள். குழந்தைகளை அப்படி சீர்திருத்தம் செய்யலாம் என்று நினைக்கின்ற பெற்றோர்கள் சமகாலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இல்லாமல் குழந்தைகளை அன்பாக இரக்கமாக நாங்கள் பிள்ளைகளை அணுக வேண்டும். ஒருமுறை அபுஜஹில், அபு சுபியானுடைய குழந்தை பாதையினாலே வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி விட்டார்கள். அந்த குழந்தையினுடைய, அந்த பெண் குழந்தையினுடைய தலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார், நீ அபு சுபியானுடைய குழந்தையா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி விட்டார். இப்பொழுது அந்த குழந்தை அபு சுபியானிடம் சென்றது. அபு சுபியான் கேட்டான், அவர் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார், கேட்டான், உன்னை அல்லாஹ்வினுடைய தூதர் தடவினாரா? அந்த குழந்தை சொன்னது, ஆம், என்னை அல்லாஹ்வினுடைய தூதர் தடவினார். அப்போ ஏன் அந்த குழந்தை கேட்டது, எப்படி தந்தையை என்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவினார்கள் என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டீர்கள்? அபு சுபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரனுடைய கைப்பட்டால் அந்த குழந்தைகள் மணக்கும், வாசமாக இருக்கும். அப்படியான ஒரு அல்லாஹ்வினுடைய தூதரனுடைய அணுகுமுறை அப்படித்தான் இருந்தது. குழந்தைகளை காணுகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக இருப்பார்கள். குழந்தைகள் விளையாடுகின்ற இடத்தை கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ரசித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த இடத்தை போய் பார்ப்பார்கள். அப்துல்லா இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மிக நீண்ட காலம் பணிவிடை செய்த சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பணிவிடைக்காக அப்துல்லா இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்புகின்றார்கள். ஆனால் தாமதமாகியும் அப்துல்லா இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சேரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடி செல்கின்ற போது ஒரு இடத்தில் அப்துல்லா இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னும் சில சிறார்களோடு சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை அழைக்காமல், அந்த சிறுவனை பேர் கூறி அழைத்து அல்லது அந்த பொறுப்பை என்ன நடந்தது என்று கேட்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்து அந்த சிறுவனுடைய விளையாட்டை ரசித்துக் கொண்டிருந்தார். அப்துல்லா இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் ஒரு காரியத்தை நான் 10 வருஷம் அல்லது அதனை விட அதிகமாக நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் இருந்திருக்கிறேன். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் ஏன் இதை செய்தாய் அல்லது ஏன் இதை செய்யவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் ஒருபோதும் வினவவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தை வளர்ப்பு என்பது அப்படித்தான் இருந்தது. எனவே எங்களுடைய குழந்தை வளர்ப்பில் இந்த அன்பை கொண்டு நாங்கள் எப்படி பிள்ளைகளோடு அணுகுகின்றோம், எப்படி இந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறோம் என்றால் எங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கிறது. சில வேளை எங்களுடைய நிலைகள் மாறி நாங்கள் நடந்து கொள்கிறோம். சில வேளை குழந்தைகளோடு அதிகமான இரக்கம் காட்டி குழந்தைகளை நாங்கள் இழந்து விடுகின்றோம். அதனை ஓவர் ப்ரொடெக்டிவ் என்று சொல்வார்கள், அதாவது அதிகமான அன்பை செலுத்துதல். இதனாலும் குழந்தைகளுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், உள வளர்ச்சி பாதிக்கப்படும். அதே போல குழந்தைகளுக்கு அன்பு கிடைக்காமல் போகின்ற போதும் குழந்தைகளுடைய உள்ளம் பாதிக்கப்படும். நாங்கள் நடுநிலைமையோடு குழந்தைகளோடு நடந்து கொள்ள வேண்டும். உண்மையான யதார்த்தமாக நாங்கள் குழந்தைகளோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல குழந்தைகளுடைய உள்ளம் பாதிக்கப்படுகின்ற, நான் ஏற்கனவே சொன்னதை போல குழந்தைகளுக்கு முன்னால் பெற்றோர்கள் சண்டை பிடிப்பது, இது குழந்தைகளுடைய உள்ளத்தை மிக கவனம் கடினமாக பாதிக்கும். குழந்தைகளுக்கு முன்னால் வீட்டிலே பெற்றோர்கள், தாய் அல்லது தந்தை அல்லது உடன் பிறந்தவர்கள் சண்டையிடுகின்ற போது சின்ன குழந்தைகளுடைய மனம் அதிகமாக பாதிக்கப்படும். சில சந்தர்ப்பங்களில் நகம் கடிக்கின்ற, நெயில் பெட்டிங் என்று சொல்வார், நகம் கடிக்கின்ற குழந்தைகளை என்னிடம் கொண்டு வருவார்கள். அந்த குழந்தைகள் ஏன் நகம் கடிக்கிறது என்று பார்த்தால் இப்படியான பதட்டமான சூழல்களுக்குள் குழந்தைகள் மாட்டிக்கொள்ளுமாக இருந்தால் அந்த குழந்தைகள் தங்களுடைய சிந்தனையின் காரணமாக, பதட்டத்தின் காரணமாக குழந்தைகள் நகம் கடிக்க ஆரம்பிப்பார்கள். கை நகத்தை மட்டுமல்ல, குழந்தைகள் கால் நகங்களையும் கடிப்பார்கள். அண்மையிலே ஒரு குழந்தையை பார்த்தேன், 2 வயது குழந்தை, 2.5 வயது குழந்தை, அந்த குழந்தை கால் நகங்களை கூட கழிக்கின்ற அளவுக்கு அந்த வீட்டினுடைய பதட்டமான சூழல் இருந்திருக்கிறது. எனவே எங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னால் பெற்றோர்கள் சண்டையிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி சண்டையிடத்தான் வேண்டும் என்றிருந்தால் குழந்தைகளை வேறு எங்காவது பரிமாறிவிட்டு நாங்கள் வீடுகளிலே சண்டை பிடிக்கலாம். எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, குழந்தைகளுக்கு முன்னால் சண்டை போடுவது என்பது குழந்தைகளுக்குள் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை, ஒரு பதட்டமான சூழலை பிள்ளைகளுக்குள் ஏற்படுத்தும். இதனூடாக பிள்ளையினுடைய உள்ளம் பாதிக்கப்படும். அதே போல இரண்டாவது விருத்தியாக நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க இருக்கின்ற விருத்தி பிள்ளைகளுடைய பண்பாட்டு விருத்தி, பிள்ளைகளுடைய ஒழுக்க விருத்தி. இன்று எங்கு எடுத்தாலும், எந்த பாடசாலையை எடுத்தாலும், எந்த கலாசாலையை எடுத்தாலும் ஒழுக்க சீர்கேடு என்பது மிகவுமே பாரிய அளவில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அது நகரமாக இருந்தாலும், கிராமமாக இருந்தாலும், முன்னேறிய பாடசாலையாக இருந்தாலும், இந்த ஒழுக்க பண்பாடு என்பது வீழ்ச்சி அடைந்த ஒரு நிலையிலேதான், சூழலிலேதான் இன்று எங்களுடைய சமகாலம் இருப்பதை நாங்கள் காணலாம். என்ன செய்வது? ஒரு பெற்றோர் என்ற முறையில் ஒரு பிள்ளையிலே எப்படி ஒரு ஒழுக்க விருத்தியை, ஒரு நல்ல நெறிமுறையை, பண்பாட்டினை, நல்ல பெருமானங்களை பிள்ளைகளுக்குள்ளே எப்படி விதைப்பது என்பது ஒரு பெற்றோரிலே தான் தங்கியிருக்கு. மாற்றமாக நாங்கள் அதை மற்றவர்களை நோக்கி விரல் நீட்டுகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் மாறியிருக்கிறோம். பாடசாலையில் ஒரு பிள்ளை தவறு விடுகின்ற போது ஆசிரியர் எதை பார்த்துக் கொண்டிருந்தார் என்று நாங்கள் கேள்வி கேட்கின்ற பெற்றோராக நாங்கள் மாறுகின்றோம். அந்த மாஸ்டர் என்னத்தை பார்த்துக் கொண்டிருந்த, அந்த பாடசாலை எதை பார்த்துக் கொண்டிருந்த என்ற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம். இல்லை, ஒரு பெற்றோர் என்ற முறையில் ஒரு தார்மீகமான ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறது, என்னுடைய குழந்தையிலே சிறந்த பண்பாட்டை, சிறந்த நடைமுறையை, சிறந்த ஒழுக்க நெறிகளை உருவாக்குவது என்பது ஒரு பெற்றோருடைய, ஒரு தாய் அல்லது ஒரு தந்தையினுடைய மிக அடிப்படையான ஒரு பொறுப்பு. இதனை நாங்கள் எப்படி செய்கின்றோம் அல்லது எப்படி செய்யலாம்? ஒரு குழந்தையினுடைய ஒழுக்க விருத்தியை அல்லது பண்பாட்டு விருத்தியை ஒரு குழந்தைக்குள்ளே நாங்கள் எப்படி ஏற்படுத்தலாம்? உண்மையிலே ஒரு குழந்தை பெரும்பாலான நடத்தைகளை அல்லது நடைமுறைகளை கற்றுக்கொள்ளுகின்ற முதலாவது இடம் வீடுதான், குடும்பம்தான். குடும்பம் என்ற அந்த இடத்திலிருந்துதான், வீட்டு சூழல் என்ற அந்த இடத்திலிருந்துதான் பிள்ளை அதிகமான விடயங்களை, பண்பாட்டோடு கலந்த அதிகமான விடயங்களை பிள்ளை வீட்டிலே தான் கற்றுக்கொள்கிறது. உதாரணமாக ஒரு குழந்தையில இப்படி குற்றச்சாட்டு சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். என்னுடைய குழந்தை அதிகமாக பொய் சொல்லுகிறான். ஏன் ஒரு குழந்தை பொய் சொல்ல வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால், ஏன் ஒரு குழந்தை பொய் சொல்கிறது? பெரும்பாலான இடங்களிலே இந்த கேள்விகளை நாங்கள் கேட்பதில்லை. பொய் சொன்ன குழந்தைகளை அதட்டுகின்றோம் அல்லது அடிக்கின்றோம் அல்லது தண்டிக்கின்றோம். இப்படியான மனப்பாங்கு தான் எங்களுடைய சமூகத்திலே காணப்படும். ஒரு குழந்தை ஏன் பொய் சொல்ல ஆரம்பிக்குது என்று உளவியலாளர்கள் பேசுகின்ற போது பேசுகிறார்கள். ஒரு குழந்தை உண்மையை சொல்லுகின்ற போது தண்டிக்கப்பட்டிருந்தால் அந்த குழந்தை அத்தருணத்தில் இருந்து பொய் சொல்வதற்கு கற்றுக்கொள்கிறது. தண்டனையில இருந்து அல்லது கண்டிப்பில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, விடுபட்டுக் கொள்வதற்காக குழந்தைகள் பொய் சொல்வதை கற்றுக்கொள்கின்றன. ஒரு குழந்தை ஒரு தவறு செய்து விட்டது என்றால், ஒரு உண்மையை அதை நான் தான் செய்தேன் என்று ஒரு குழந்தை சொல்லுகின்ற போது பெற்றோர்களாகிய நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனை அங்கீகரிக்க வேண்டும். தவறு நடக்காமல் இருப்பதற்கான ஏனைய உபாயங்களை அதற்கு பிறகுதான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த தவறை நடந்த உடனே பிள்ளைகளை அந்த தவறுக்காக தண்டிக்கின்ற அல்லது கண்டிக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் காண வேண்டும். இது பெரிய ஆபத்தான பிள்ளைகளை இன்னும் பல நடத்தை ரீதியான புரல்வான செயல்பாடுகள் வருவதற்கு இது ஒரு காரணம். எனவே எங்களுடைய வீடு, எங்களுடைய குடும்பங்கள் என்று வருகின்ற போது நாங்கள் அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுடைய ஒழுக்க ரீதியான விடயங்களை பெரும்பாலான இடங்களில் எங்களுடைய வீடுகளில் குழந்தைகளுக்கு அணிவிக்கின்ற ஆடைகள் கூட குழந்தைகளுடைய வெக்க உணர்வை குறைக்கின்ற நிலையை நாங்கள் காணுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆடைகளுடைய அளவு குறைகின்ற போது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வெக்க உணர்வு குறைவடைந்து செல்லும் என்று நாங்கள் காணுகின்றோம். சில சிறுவர்களுடைய ஆடைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய ஆடைகளை வாங்குகின்ற போது அந்த ஆடைக்கு கையிருக்க மாட்டாது, அதை புறம்பாக வைத்திருப்பான். விரும்பினால் தைத்தெடுக்கலாம் அல்லது அதை பாவிக்காமல் விடலாம் என்கின்ற அளவுக்கும் மேற்கத்தியவாதிகளுடைய சதித்திட்டம் இருக்கிறது. ஆடைகளிலே நாங்கள் குழந்தைகளோ, சின்ன பிள்ளை தானே, குழந்தை பிள்ளை தானே, சிறுவர் தானே என்று ஆடைகளை நாங்கள் வெக்க உணர்வு இல்லாமல் ஆகின்ற அளவுக்கு பிள்ளைகளுடைய ஆடைகளை நாங்கள் உடுப்பாட்டுகின்றோம். இந்த நிலையிலிருந்து நாங்கள் மாற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தீனு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமான் வல் ஹயா, வெக்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே எந்த பிள்ளையினுடைய ஆடை குறைக்கப்படுகிறதோ அந்த பிள்ளையினுடைய உள்ளத்திலே வெக்கம் இல்லாமல் போகும். எந்த பிள்ளையினுடைய வெக்கம் குறைவடைகிறதோ அங்கு ஈமானுடைய தரம் குறைவடைந்து போகும். இன்று பல இளைஞர்கள், பல மனிதர்கள் பாவத்திலே ஈடுபடுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அந்த உள்ளத்திலே இருக்கின்ற ஈமானுடைய செல்வாக்கு குறைவடைந்து செல்வதுதான். ஈமானுடைய அளவு, ஈமானுடைய கனதி, ஈமானுடைய பெருமானம் குறைவடைந்து செல்லுகின்ற போது பாவத்தை சர்வசாதாரணமாக மனிதர்கள் ஈடுபடுவார்கள். அன்புக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, இந்த இடத்திலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அணிகின்ற ஆடைகளிலே நாங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். இஸ்லாம் சொல்லியிருக்கின்ற அந்த வரையறைகளோடு கூடிய ஆடைகளாக நாங்கள் அந்த ஆடைகளை அணிவிக்க வேண்டும். சில இடங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், அண்மையிலே கொழும்பு கொல்லுப்பட்டியில் இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவ பாடசாலைக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது விழா தினத்துக்காக ஒரு உரையாற்றுவதற்காக அழைக்கப்பட்ட போது அந்த பாடசாலையிலே 38 முஸ்லிம் மாணவிகள் கற்கிறார்கள். அது பெண்கள் கற்கின்ற ஒரு பாடசாலை. இந்த பாடசாலையிலே என்னுடைய உரை முடிந்ததற்கு பின்னால் மாணவிகள் என்னிடம் சில கேள்விகளை கேட்டார்கள். அதிலே கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான், அந்த மாணவிகள் பாடசாலைக்கு வருகின்ற போது ஹிஜாபோடு வருகிறார்கள், பூரணமான ஹிஜாபோடு வருகிறார்கள். பாடசாலைக்கு உள்ளே வந்தபோது வாசலிலிருந்து, அந்த பாடசாலையினுடைய முன் வாசலிலிருந்து அந்த ஹிஜாபுகளை கலட்டி பேக்குக்குள்ளே வைக்க வேண்டும். நான் கேட்டேன், இந்த பாடசாலையில் ஆண் ஆசிரியர்கள் இல்லையா? இருக்கிறார்கள், 8 ஆண் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அப்படியாக இருந்தால் கட்டாயம் ஹிஜாப் அணிய வேண்டும். ஆனால் அந்த பாடசாலை கிறிஸ்தவ பாடசாலை, அணிய முடியாது. இன்னும் ஒரு கேள்வியை கேட்டார்கள். அந்த இரண்டாவது கேள்வி என்னவென்றால், நாங்கள் பாடசாலைக்கு ஆரம்ப நாட்களிலே வருகின்ற போது கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்கின்ற போது எங்களுடைய சக மாணவர்கள் வெத்தலை வைத்து ஆசிரியர்களை காலிலே உழுந்து கும்பிடுவார்கள். இந்த விடயத்தை நாங்களும் செய்கின்றோம், பரவாயில்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நான் சொன்னேன், இது தடுக்கப்பட்ட ஒரு விடயம். யாருடைய காலிலும் விழுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை. உங்களுடைய குழந்தைகள், முஸ்லீம் குழந்தைகள், பெண் குழந்தைகள் யாருடைய ஆசிரியருடைய கால்களிலே விழுந்து கல்வி நடவடிக்கை ஆரம்பிப்பதற்காக ஆசீர்வாதம் வாங்குகின்றார். எங்களுடைய குழந்தைகளுடைய ஒழுக்கம் சீரழிந்து போகின்ற இன்னும் ஒரு இடம்தான் நாங்கள் பிள்ளைகளை சேர்க்கின்ற அந்த பாடசாலை. எங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து, எங்களுடைய கண்காணிப்பிலிருந்து பிள்ளைகளை விடுவிக்கின்ற முதலாவது சூழல், வீட்டிலிருந்து விடுவிக்கின்ற முதலாவது சூழல் அது பாடசாலை சூழல் அல்லது முன்பள்ளி சூழல். இந்த சூழலை நாங்கள் கவனமாக கையாள வேண்டும். சிலவேளை தரமான கல்விக்காக கூட எங்களுடைய இஸ்லாமிய சூழலிலே, பண்பாட்டு சூழலிலே வளர்ந்த குழந்தைகளை நாங்கள் சிலவேளை இஸ்லாம் அல்லாத இடங்களிலே நாங்கள் முன்பள்ளிக்காக பாடசாலைக்காக சேர்க்கின்றோம். இது எங்களுடைய பிரதேசத்திலும் இருக்கிறது. இஸ்லாம் அல்லாதவர்கள் நடாத்துகின்ற முன்பள்ளிகள் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கிறது. அந்த இடங்களிலே நாங்கள் பிள்ளைகளை சேர்த்து வைத்திருக்கிறோம். நான் அண்மையில் ஓட்ட மாவடிக்கு போன போது கிறிஸ்தவ மிஷனரி நடாத்துகின்ற ஒரு முன்பள்ளியில் எங்களுடைய பிள்ளைகள் அலை அலையாக போகிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவ பாடலுக்கு பிள்ளைகளை நடனமாட வைக்கிறார்கள். ஆண் பெண் என்ற கலப்புக்கு அங்கு தடை இல்லை. இந்த நிலைகள் பிள்ளைகளிடத்திலே பாரிய செல்வாக்கை செலுத்தும், பிள்ளைகள் ஒழுக்கத்திலே பாரிய செல்வாக்கை செலுத்தும். வெக்கம் இல்லாமல் போகும். இலங்கையினுடைய ஜம்யத்துல் உலமா அண்மையிலே கனடாவுக்கு சென்ற போது, விஸ்வமூர்த்தியினுடைய தலைமையிலே கனடா சென்ற, ரமலானுக்கு முன்னர் சென்ற போது, எங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய கல்வி திட்டம் என்பது மொத்தமாக கிட்டத்தட்ட 80% கல்வி திட்டம் கனடாவினுடைய கல்வி திட்டத்தை ஒத்த கல்வி திட்டம். கனடாவினுடைய பாடசாலைக்கு போன போது விஸ்வமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள், அங்கு கலப்பு பாடசாலைகளை காண முடியவில்லை. எல்லா பாடசாலைகளும் தனியாகத்தான், ஆண் பாடசாலை என்றால் அது ஆண் பாடசாலை, பெண் பாடசாலை என்றால் அது பெண் பாடசாலை. கலப்பு பாடசாலைகளை அங்கு காண முடியவில்லை. அப்பொழுது அந்த அதிகாரிகளிடம், கல்வி அதிகாரிகளிடம் முஃப்தி அவர்கள் கேட்டபோது அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹு தஆலா பிரித்ததை எப்படி நாங்கள் சேர்த்து வைக்க முடியும்? அல்லாஹு தஆலா தான் ஆண் பெண் என்று பிரித்து வைக்க வேண்டும் என்று கட்டளை இட்டிருக்கிறான், எப்படி நாங்கள் அந்த கட்டளையை மீற வேண்டும் என்று அந்த கல்வி அதிகாரிகள் முஃப்தி அவர்களிடம் கேட்டிருக்கிறார். அன்புக்குரிய பெற்றோர்களே, சகோதரர்களே, இந்த கலப்பு பாடசாலை என்பதும் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தில், எங்களுடைய பிள்ளைகளுடைய பண்பாட்டிலே பெரிய ஒரு வீழ்ச்சிக்கான ஒரு காரணம். மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் விடுவிக்கின்ற போது, பாடசாலைகளிலே சேர்க்கின்ற போது இந்த விடயத்தையும் நாங்கள் கவனமாக கையாள வேண்டும். அடுத்த விடயம், சிறுவர்கள் தவறு விடுகின்ற போது, தவறு விடுவார்கள் நிச்சயமாக, சிறுவர்கள் என்றால் அவர்கள் தவறு விடுவார்கள். அந்த தவறு விடுகின்ற எல்லா நேரங்களிலும் நாங்கள் சிறுவர்களை கண்டிக்க கூடாது. சிறுவர்களே, நாங்கள் கண்டிக்க கூடாது, அது குழந்தை வளர்ப்பினுடைய யதார்த்தமான நிலையும் அல்ல. குழந்தைகள் செய்கின்ற எல்லா குற்றங்களையும் நாங்கள் கண்டிக்க போனால் பிள்ளை ஒரு சீரான நடத்தை உள்ள பிள்ளையாக, பண்பாட்டு விழுமியங்களை பேணி நடக்கின்ற பிள்ளையாக அந்த பிள்ளை வளரமாட்டார். ஒரு ஜேர்மனி அறிஞர், ஒரு உளவியலாளர், அவர் ரெண்டு தாவரங்களை வளர்த்து வந்தார். ஒரே பூந்தோட்டத்தில் இருந்து வாங்கப்பட்ட ரெண்டு தாவரங்கள், அதே அளவையினுடைய அதே இயல்பை ஒத்த ரெண்டு தாவரங்களை கொண்டு வந்து அவருடைய அலுவலகத்தினுடைய வலது புறமாகவும் இடது புறமாகவும் அவர் வைத்து விட்டார். காலையிலே அலுவலகத்துக்கு வருகின்ற போது தன்னுடைய வலது புறத்தில் இருக்கின்ற தாவரத்தை பார்த்து அவர் சிரிப்பார், அதனை தடவுவார். இடது புறத்தில் இருக்கின்ற தாவரத்தை பார்த்து அவர் உமிழ்வார், அதனை தடவ மாட்டார். இப்படி 4 மாதங்கள் வளர்க்கப்பட்ட அந்த தாவரம், அந்த பிளான்ட், 4 மாதங்களுக்கு பிறகு, ஆனால் அதே பசலையும் அதே நீரும் அந்த தாவரம் இரண்டுக்கும் சமனாக ஊற்றப்பட்டது. ஆனால் 4 மாதங்களுக்கு பிறகு இந்த உளவியலாளர், இந்த ஜெர்மனிய உளவியலாளர் தடவி வளர்த்த, பார்த்து சிரித்த தாவரம் பூத்திருந்தது, செழிப்பாக இருந்தது. இடதுபுறத்தில் இருந்த அந்த உமிழ்ந்த தாவரம் இலைகள் உதிர்ந்து போய் அது எந்த பூக்களும் பூக்காத நிலையிலே அந்த தாவரம் காணப்படும். அந்த உளவியலாளர் சொல்றார், இதே நிலைதான் குழந்தைகளிலும். அன்பு காட்டி, இரக்கம் காட்டி, நேசத்தோடு வளர்க்கப்படுகின்ற குழந்தையினுடைய விருத்தி நிலை என்பது சிறப்பாக இருக்கும். குழந்தைகளை வளர்க்கிறோம், ஆனால் குழந்தைகளுடைய விருத்தியிலே நாங்கள் கவனமாக இருக்கிறோம் என்றால் குறைவாகத்தான் இருக்கிறோம். இந்த விருத்திகளை நாங்கள் கவனிப்பதில்லை, இந்த விருத்திகளை நாங்கள் கவனிப்பதில்லை. எனவே எங்களுடைய பெற்றோர்கள் இந்த விடயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுடைய உள்ளார்ந்த இந்த திறன்களில், இந்த ஆற்றல்களில், இந்த பண்பாட்டு அல்லது ஒழுக்க விடயங்களில் நாங்கள் மிக கவனமாக இருக்கும். ஒழுக்கத்துக்கு ஒரு பெருமானத்தை கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தை உண்மை சொல்லிவிட்டது என்றால் நாங்கள் அந்த குழந்தைக்கு சில வெகுமதிகளை, ஒரு முத்தமாக இருக்கலாம், அதனை கொடுத்து அந்த குழந்தை உண்மை சொல்லியதை நாங்கள் பாராட்ட வேண்டும். இது சில வேளை இந்த வாய் மூலமான பாராட்டை கூட எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுப்பதற்கு பஞ்சப்பட்ட ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய குழந்தை வளர்ப்பில் நிறைய பஞ்சப்பட்ட நிலைகள் இருக்கின்றன. அதிலே உண்டு குழந்தைகளை நாங்கள் பாராட்டுவதில்லை. ஏனென்றால் குழந்தைகள் பாராட்டினால் குழந்தைகளுக்கு குழந்தைகள் அவர்கள் உச்சில் ஏறி விடுவார்கள் என்று சில காரணிகளை சொல்லி குழந்தைகளை நேரடியாக பாராட்டுவதிலிருந்து தவிந்து கொள்கிறோம். தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், குழந்தைகள் நல்ல விடயங்கள் சொல்லுகின்ற போது, நல்ல வார்த்தைகளை மொழிகின்ற போது அந்த குழந்தைகளை நாங்கள் பாராட்ட, ஒரு ஹதீதை, ஒரு குர்ஆன் வசனத்தை, அல்லது ஒரு குர்ஆனுடைய ஒரு பகுதியை பிள்ளை மனனம் செய்கின்ற போது அந்த குழந்தையை நாங்கள் பாராட்ட வேண்டும். பாராட்டுகளும் வெகுமதிகளும் ஒரு பிள்ளையினுடைய நடத்தையிலே செல்வாக்கு செலுத்துகின்ற மிக முக்கியமான காரணம். ஊக்கப்படுத்தலிலே இந்த ரிவார்டிங் சிஸ்டம் என்று சொல்வார், இந்த வெகுமதி அளித்தல் என்பது பிள்ளைகளுடைய நடத்தையை பண்பனங்காக அதிகரிக்க செல்லும். பல பாய்ச்சல்களை அது கொண்டு வரும் பிள்ளைகளுடைய நடத்தையிலே. எனவே நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது விடயம், பிள்ளைகளுடைய பண்பாடு ஒழுக்கம் என்று வருகின்ற போது சரியத்துடைய விடயங்களை நாங்கள் மிகவுமே கவனமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், அப்துல்லா இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னேன், 10 வருஷம் அல்லது அதைவிட அதிகமான காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே தன்னுடைய குழந்தை போல வாழ்ந்த ஒரு சஹாபி தான் அப்துல்லா இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை கூட செய்திருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வலமை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடுகளுக்குள்ளே வருகிறார். தன்னுடைய பிரத்யேகமான அறைக்குள்ளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறைக்குள்ளே அப்துல்லா இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சின்ன பிள்ளை ஓடி வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனஸ் நின்று கொள், அனஸ் நில், அதே இடத்திலே நில், மகனே நீ அப்படியே நின்று கொள், உள்ளே நுழைவதற்கான சட்டம் மாற்றப்பட்டு விட்டது, உள்ளே நுழைவதற்கான சட்டம் மாற்றப்பட்டு விட்டது, நீ இனி உள்ளே வருவதென்றால், நுழைவதென்றால் அனுமதி பெற்றுத்தான் உள்ளே வர வேண்டும். சலாம் கூறி அனுமதி பெற்றதன் பின்னால் தான் மகனே நீ உள்ளே வர முடியும் என்ற ஒரு வரையறையை சொல்லாலோசனை அவர்களைத்தான். குழந்தை தான் இஸ்லாத்தினுடைய வரையறைகள், சரியாவுடைய சட்ட வரையறைகள் என்று வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனமாக இருந்திருக்கிறார். சில வேளை நாங்கள் இந்த இடங்களிலே சில நெகிழ்வு தன்மைகளை கையாளுகிறோம். சில வேளை சில வயது வந்த குழந்தைகளை கூட எங்களுடைய படுக்கை அறைகளிலே பிள்ளைகளை படுக்க வைக்கின்றோம். அல்லது பிள்ளைதானே, குழந்தைதானே என்று சொல்லி, நம்முடைய குழந்தைதானே என்று சொல்லி சில பிரேத்தியோ ஏகமான இடங்களிலே எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் அமர்த்துகின்றோம். இது தவிர்க்கப்பட வேண்டும். இது குழந்தைகளுடைய ஒழுக்கத்திலே செல்வாக்கு செலுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு கட்டம். சரியாவினுடைய வரையறைகள் என்று வருகின்ற போது, சட்டங்கள் என்று வருகின்ற போது, இந்த வரையறைகளை நாங்கள் பேணக்கூடிய பெற்றோர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹிஜாபுடைய சட்டம் மாற்றப்பட்டு விட்டது, அல்லாஹு தஆலா ஹிஜாபுடைய சட்டத்தை மாற்றி விட்டான், எனவே நுழைவதாக இருந்தால் சலாம் கூறித்தான் நுழைய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் நிசாவில் வருகின்ற அந்த வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஓதி காண்பிக்கின்றார்கள். அதே போல சில சின்ன பிள்ளைகளை கொண்டு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் தாயை அல்லது தந்தையை அடிக்க வைப்போம். உமாவுக்கு ஒரு அடி அடிங்க, அது வாப்பாவுக்கு ஒரு அடி அடிங்கன்னு செல்லமாக குழந்தைகளை, தாயை அல்லது தந்தையை அடிக்கின்ற ஒரு செயற்பாட்டை நாங்கள் சாதாரணமாக காணுகிறோம். இது தடுக்கப்பட வேண்டும். குழந்தைகளை கொண்டு தாயையோ அல்லது தந்தையோ அடிப்பதற்கு, செல்லமாக கூட அடிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. இது வளர்ந்ததன் பின் பிள்ளைகள் தாயை அல்லது தந்தையை தண்டிப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக இது அமைந்துவிடும். உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், சிறிய குழந்தைகளை கொண்டு தாயை அல்லது தந்தையை ஏனையவர்களை அடிப்பதற்கு நீங்கள் பழக்க வேண்டாம். இன்னும் சில நடைமுறைகள் அப்படி நாங்கள் நடந்து கொள்வோம். சின்ன பிள்ளைகள் அந்த மழலை மொழியினால் பேசுகின்ற போது அந்த குழந்தைகளோடும் நாங்கள் மழலை மொழியினால் பேசுவோம். உதாரணமாக பிஸ்கட் என்பதற்கு ஒரு பிள்ளை பிக்கா என்று சொல்லுதண்டா, நாங்களும் பெரியவர்களும் அந்த வார்த்தையிலே தான் பிள்ளையோடு பேசுவோம். சாக்லேட் என்பதற்கு ஒரு பிள்ளை சொக்கா என்றால், நாங்களும் அந்த வார்த்தையை தான் பிள்ளையோடு உரையாடுவோம். இல்லை, இது பிள்ளையினுடைய மொழி விருத்தியை பாதிக்கும். பிள்ளையினுடைய லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், பிள்ளை செல்லமாக குழந்தை மொழியிலே கதைக்கின்ற மொழியிலே நாங்களும் பிள்ளையோடு உரையாடுகின்ற போது பிள்ளையினுடைய உண்மையான மொழி விருத்தி என்பது அங்கு பாதிக்கப்படும். பிள்ளையோடு நாங்கள் சிறந்த மொழியிலே தான் உரையாட வேண்டும். அதே போல பிள்ளைகளை நாங்கள் பாராட்ட வேண்டும், பரிசளிக்க வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா, உபைதுல்லா, கதீர், இப்னு அப்பாஸ் போன்றவரை ஒரு வரிசையில நிப்பாடி ரசூலுல்லாஹ், யார் என்னிடம் முதலாவது வருகிறாரோ அவருக்கு இப்படி இப்படி பரிசுகளை நான் வழங்குவேன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அந்த போட்டியில வெற்றி பெற்ற, அந்த ஓட்ட போட்டியில வெற்றி பெற்ற அந்த குறிப்பிட்ட சஹாபாக்களுக்கு, அப்துல்லா, உபைதுல்லா, கதீர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசு பொருட்களை கூட கொடுத்திருக்கிறார். பெரும்பாலான பெற்றோர்களுக்கு பிள்ளைகளோடு விளையாடுவதற்கும் பிள்ளைகளோடு பேசுவதற்கும் நேரம் கிடையாது. அதிகமான பெற்றோர்கள் படு பிஸியாக இருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில், கடந்த காலங்களில் எங்களுடைய பெற்றோர்கள் கூடித்தான் சாப்பிடுவார்கள். வீடுகளிலே இரவு உணவை கூட, குறைந்தது இரவு உணவை கூட குடும்பமாக சேர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு மரபு எங்களுடைய குடும்பத்தில் இருந்தது. ஆனால் இன்று வந்தவர் வந்த நேரம் சாப்பிட்டு போகின்ற ஒரு நிலையை இன்றைய குடும்பங்களிலே நாங்கள் காணலாம். இதனூடாக குடும்பங்கள் சேர்ந்து, தாய் பிள்ளைகள், பெற்றோர்களும் பிள்ளைகளுமாக சேர்ந்து தங்களுடைய உரையாடல் செய்கின்ற ஒரு நேரம் இல்லாமல் போனதை நாங்கள் காணவேண்டும். அன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த நிகழ்வினை நாங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டும். மீண்டும் இந்த நிகழ்ச்சி நிரல்களுக்கு நாங்கள் மாற வேண்டும். குடும்பமாக சேர்ந்து உண்ணுகின்ற போது இந்த உரையாடல்கள், இந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுகின்ற பெற்றோர்களை நாங்கள் இங்கு காண முடியாது. குழந்தைகள் யாரோடு விளையாடுகிறார் என்றால், மிகவும் அடிநிலை அல்லது எல்லைப்புற சமூகத்தில் இருந்து வருகின்ற பிள்ளைகளோடு தான் என்னுடைய பிள்ளை விளையாட செல்கிறார் என்றால், அந்த எல்லைப்புற சிறுவர்களிடத்தில் இருந்து கிடைக்கின்ற அந்த நடத்தைகளும் அந்த வசனங்களும் தான் என்னுடைய பிள்ளைகளை ஆதிக்கம் செலுத்தும். பலர் சொல்லுவார்கள், எங்களுடைய பிள்ளையை நாங்கள் ஒழுங்காகத்தான் வளர்த்தோம், ஒழுக்கம் பிள்ளையாகத்தான் வளர்த்தோம், இன்ன பாடசாலையில் போட்டதற்கு பின்னால், இன்ன முன்பள்ளிக்கு போனதற்கு பின்னால் என்னுடைய பிள்ளை இப்படியான ஒரு மோசமான வார்த்தையை உச்சரிக்கிறார். இதற்கு என்ன காரணம்? சூழல் காரணம். நாங்கள் இருக்கின்ற சூழல் மிக கவனமான சூழலாக இருக்கணும். பிள்ளைகளுடைய நண்பர்களின் ஊடாகத்தான் அதிகமான பிள்ளைகள் நெறி புலர்ந்து போகிறார்கள் என்று இலங்கையில் செய்யப்பட்ட ஆய்வு குறிப்பிடுகின்றது. அதிகமான இளைஞர்களுடைய நடத்தை நெறி புரல்வுக்கு காரணம் அவர்களுடைய நட்பு வட்டம். சிலவேளை வயதுக்கு மூத்த நட்பு வட்டமும் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கத்திலே, பண்பாட்டிலே பாரிய செல்வாக்கு செலுத்தியிருப்பதை நாங்கள் கடந்த காலங்களிலே கண்டிருக்கிறோம். மோசமான படங்களோடு, மோசமான காட்சிகளோடு, மோசமான இதழ்களோடு பல பிள்ளைகள் வருவதற்கு அல்லது இப்படியான சட்டங்களிலே மாட்டுப்படுவதற்கு காரணம் வயதுக்கு மூத்த நண்பர்களுடைய சகவாசம். இது தடுக்கப்பட வேண்டும். முடியுமாக இருந்தால் ஒரு பிள்ளையினுடைய நண்பர்களை பெற்றோர்கள் அடையாளப்படுத்திக் கொடுக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பிள்ளைகளுடைய நண்பர்களை பிள்ளைகள் தான் தேடிக்கொள்கிறார்கள். அவர்கள் தான் அவர்களுடைய கூட்டாளிகளை ஒன்று வகுப்பறையில் அல்லது மைதானத்தில் அல்லது வேறு இடங்களில் அந்த கூட்டாளிகளை, நண்பர்களை சம்பாதித்துக் கொள்கின்ற ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழல் எங்களுடைய பிரதேசங்களில் அல்லாமல், என்னுடைய பிள்ளையினுடைய கூட்டாளியை அந்த நல்ல வீட்டு சூழலிலே இருந்து நான் தெரிவு செய்து கொடுக்க வேண்டும் என்னுடைய குழந்தைக்கு. அந்த நிலைமை வாரமாக இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். இது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய இன்னும் ஒரு விடயம். அதே போல பிள்ளைகளை அழைக்கின்ற போது பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி கௌரவமாக பிள்ளைகளை அழைக்க வேண்டும். சில வேளை நாங்கள் கீழ்த்தரமான வார்த்தைகளை கொண்டு குழந்தைகளை அழைக்கின்றோம். மிகவும் கீழ்த்தரமான வார்த்தை. குழந்தைகள் தவறு செய்கின்ற நேரம் கூட சில கீழ்த்தரமான வார்த்தைகளை கொண்டு குழந்தைகளை திட்டுகின்றோம். இது தவிர்க்கப்பட வேண்டிய இன்னும் ஒரு விடயம். அந்த வார்த்தைகளை அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க ஆரம்பித்து விடும். இதுதான் யதார்த்தமான நிலை. உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், பேச்சை அல்லது நடைமுறையை செயல்பாடுகளை பிள்ளை பெற்றோர்களில் இருந்துதான் கற்றுக்கொள்கிறது. எனவே நாங்கள் பிள்ளைகளோடு உரையாடுகின்ற போது, பிள்ளைகளை அழைக்கின்ற போது, பிள்ளைகளோடு பேசுகின்ற போது, பெரியவர்களுக்கு எப்படி மதிப்பளித்து கௌரவம் அளித்து பேசுகின்றோமோ அழைக்கின்றோமோ அதே நிலைமையில் நாங்கள் குழந்தைகளை அழைக்கின்ற போது உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்குள்ளே ஒரு தலைமைத்துவ ஆற்றல் விருத்தி செய்யப்படுகிறது. எங்களுடைய குழந்தையை நாங்கள் நல்ல முறையிலே பெயர் சொல்லி அழைத்தால், கண்ணியப்படுத்தி அழைக்கின்ற போது அந்த பிள்ளை தன்னை ஒரு உயர்ந்த மனிதனாக, ஆளுமையுடைய மனிதனாக அந்த பிள்ளை தன்னை கட்டமைத்துக் கொள்கிறது. எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளினால், கொச்சையான வார்த்தைகளினால் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் அழைக்கின்ற போது அது எங்களுடைய குழந்தைகளுடைய நடவடிக்கைகளே, பண்பாட்டிலே, பெருமானங்களிலே பாதிப்பு செலுத்துவதை நாங்கள் காணலாம். இது கவனிக்கப்பட வேண்டிய இன்னும் ஒரு விடயம். அடுத்த விடயம், எங்களுடைய குழந்தைகளோடு நாங்கள் நடந்து கொள்கின்ற போது சொல்லிலும் செயலிலும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். உளவியலாளர்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய குழந்தையினுடைய நடத்தையில் ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் அதனை உன்னிலே நீ முதலாவது கொண்டு வா, அது உன்னுடைய குழந்தையிலே மாற்றத்தை கொண்டு வரும். என்னுடைய குழந்தை பொய் சொல்லக்கூடாது என்று நான் நினைத்தால், என்னுடைய வாழ்க்கையில நான் பொய் சொல்லுவதை தடுத்துக் கொள்ள முடியுமாக இருந்தால் என்னுடைய குழந்தையிலே அதனை அவசரமாக அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம். இது யதார்த்தமாக இருக்கின்ற உளவியல் ரீதியான ஒரு உண்மை. நம்முடைய குழந்தையில ஒரு மாற்றத்தை, என்னுடைய குழந்தை என்னுடைய மனைவியோடு அல்லது துணைவியோடு சிறந்த முறையிலே நடக்கின்றான் இல்லை என்றால், நான் என்னுடைய துணைவியாரோடு நல்ல முறையிலே நடப்பதை பார்த்து என்னுடைய குழந்தை என்னுடைய பிள்ளை மிகச்சிறந்த முறையிலே அந்நியுன்யமாக என்னுடைய துணைவியாரோடு நடப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கு. அதுதான் நடத்தையில செல்வாக்கு செலுத்த மிக முக்கியமான ஒரு காரணி என்று உளவியலாளர்கள் சொல்வார்கள். நான் அடுத்த விடயத்தையும் பேசிவிட்டேன், கண்ணியமான ஆடைகளை எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் அணிவிக்க வேண்டும். இந்த ஒழுக்கத்திலே அல்லது பண்பாட்டிலே நாங்கள் பிறழ்வு நிலைகளை காணுகின்ற போது குழந்தைகளை தண்டித்து அந்த நடத்தை மாற்றத்தை உருவாக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். பெரும்பாலான பெற்றோர்கள் ஏன் உங்களுடைய குழந்தைகளை தண்டிக்கிறீர்கள் என்று கேட்டால், இந்த நடத்தையிலிருந்து என்னுடைய பிள்ளை தவிர்ந்து கொள்ள வேண்டும், இந்த நடத்தையை விட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் குழந்தையை அடித்தோம் என்கின்ற ஒரு நிலையை பெற்றோர்கள் எடுக்கின்றார்கள். உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டும். அடித்து வளர்க்கப்படுகின்ற குழந்தை ஒருபோதும் அந்த நடத்தையை கைவிட்டதாக வரலாறுகள் இல்லை. பாடசாலையிலே ஆசிரியர்களிடம் அடி வாங்கிய அந்த தருணங்களை நாங்கள் எண்ணி பார்க்கின்ற போது அந்த குற்றங்களை கைவிட்டதாக நாங்கள் எப்பொழுதும் இல்லை. ஏன் அடிக்கின்றோம் என்று கேட்டால், அதுக்கு ஒரு ஹதீஸையும் எங்களுடைய சகோதரர்கள் தாய்மார்கள் சொல்வார், சபாவளசல்மா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், 7 வயதானால் உங்களுடைய பிள்ளையை தொலை சொல்லுங்கள், 10 வயதானால் அவன் தொலைவில்லை என்றால் அடித்து தொலை வையுங்கள் என்று சபாவளசல்மா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று இந்த ஹதீஸை ஒரு அடிப்பதற்கான ஒரு ஆதாரமான ஒரு ஹதீஸாக பெற்றோர்கள் சொல்லுவார்கள். உண்மையிலே இந்த ஹதீஸில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. ஹதீஸுக்கு விரிவுரை எழுதக்கூடிய புகாரி என்ற ஹதீஸுக்கு விரிவுரை எழுதக்கூடிய இமாம் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லா அவர்கள் ஃபதவுல் பாரி என்று புகாரியுடைய ஹதீஸுக்கு விரிவுரை எழுதிய மிக முக்கியமான ஒரு அறிஞர். அவர் சொல்லுவார், இந்த ஹதீஸ் மாற்றப்பட்ட ஒரு ஹதீஸ். இப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்க முடியாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருகங்களை கூட தண்டிப்பதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு ஜீவகாருண்யம் உள்ள ஒரு அல்லாஹ்வினுடைய தூதர் ஒருபோதும் இந்த விடயத்துக்காக அல்லது வேற எந்த விடயத்துக்காக வேண்டியும் பிள்ளைகளை தண்டிக்க வேண்டும், அடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை இட்டிருக்க மாட்டார் என்று அந்த இடத்தில் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இது ஒரு மன்சூஹான ஒரு ஹதீஸ், மாற்றப்பட்ட ஒரு ஹதீஸ் என்று இமாம் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுவார்கள். 2 இடங்களிலே இந்த அடிக்க வேண்டும் என்ற நிலையை நாங்கள் காணலாம். ஒன்று தொழுகை, அடுத்தது மனைவி மாறு செய்கின்ற போது படுக்கை விட்டு பிரிக்க வேண்டும் அல்லது காலுக்கு கீழே அடிக்க வேண்டும் என்ற இன்னும் ஒரு ஹதீஸையும் ஆதாரமாக கொண்டு வருவார். எனவே நடத்தையை திருத்த வேண்டுமாக இருந்தால் அடித்துத்தான் திருத்த வேண்டும் என்ற ஒரு நிலைமை அல்ல. அப்படியாக இருந்தாலும் நான் லொஜிக்கலாக ஒரு விடயத்தை இந்த பெற்றோர்களிடம் கேட்பது உண்டு. ஏழு வயதிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக ஏவி இருக்கிறார்கள் என்றால், பத்து வயதிலே அடிக்க சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அந்த இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் தர்க்க ரீதியாக பார்த்தால் அந்த ஏவலுக்கும் அடிப்பதற்கும் இடையிலான காலம் மூன்று வருடம். ஒரு நாளைக்கு ஐந்து வக்து தொழுகைகள் இருக்கின்றன. வருடமாக பெருக்கி பார்த்து கணக்கெடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5475 தடவைகள் ஏவியதன் பின்னால்தான் அடிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல, நாங்கள் அப்படி அல்ல. சில சந்தர்ப்பங்களில் அல்லது உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், உடல் ரீதியான தண்டனை அளித்தல் என்பது தண்டனை அளித்தல் இல்லை, ஒரு முறைதான். அது ஏழாவது முறை. தண்டனை அளித்தலிலே பனிஷ்மெண்ட் சிஸ்டம்ல டூல்ஸ்ல அடித்துத்தான் தண்டிக்க வேண்டும், உடல் ரீதியான உபாதையை ஏற்படுத்தித்தான் தண்டிக்க வேண்டும் என்றிருந்தால் அது ஏழாவது முறைதான். அதுக்கு முன்னாலே ஆறு முறைகள் இருப்பதாக உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு முன்னாலே ஆறு முறைகள் இருக்கின்றன. வார்த்தை ரீதியாக ஒரு பிள்ளையை நாங்கள் தண்டிக்கலாம், அல்லது வேர்பல் பனிஷ்மெண்ட், பெனால்டி பனிஷ்மெண்ட், வித் ஹோல்டிங் பனிஷ்மெண்ட், டைம் அவுட் பனிஷ்மெண்ட். ஒரு பிள்ளை ஒரு தவறு விடுகிறது அல்லது ஒரு குற்றம் இழைக்கிறது என்றால், அந்த குழந்தைக்கு நாங்கள் வளமையாக ஒரு பொருளை வாங்கி கொடுக்கிறோம் என்றால் நாங்கள் அதனை கொஞ்சம் தாமதித்து வாங்கி கொடுப்பது, அல்லது பாடசாலைக்கு வளமையாக நாங்கள் கேட் வாசலிலேதான், பாடசாலையுடைய வாசலிலேதான் கொண்டு விடுவோமாக இருந்தால் பிள்ளையை கொஞ்சம் தூரம் முன்னால் இறக்கி விடுவது, பிள்ளையிடம் சொல்வது, நீங்கள் நேற்று செய்த இந்த தவறுக்காக, இந்த பிள்ளைக்காக இன்று இவ்வளவு தூரம் நடந்து போங்கள். பிள்ளை ஒவ்வொரு எட்டிலும் பிள்ளை தன்னுடைய பிள்ளை தொடர்பாக யோசிக்கும், அதனை திருத்த முயற்சிக்கும். ஆனால் உளவியலாளர்கள் சொல்வதை போல இறுதியாக இருக்கின்ற அந்த உடல் ரீதியான தண்டனை அளித்தலை தான் எங்களுடைய பெரும்பாலான பெற்றோர்கள் ஆரம்பத்திலே செய்கிறார்கள். முதலாவது எடுக்கின்ற நடவடிக்கை உடல் ரீதியான தண்டனை. அதற்கு பிறகுதான் பெற்றோர்கள் யோசிப்பார்கள், ஏன் அடித்தோம். பெரும்பாலான பெற்றோர்கள் அடிக்கின்ற போது உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், கோபத்திலே தான் தண்டிக்கிறார்கள். கோபமான நிலைகளிலே பிள்ளைகளை தண்டிக்கின்ற போது அந்த தண்டனையோட அளவு ஒரு பிள்ளை செய்த குற்றத்தின தண்டனையை விட அந்த அளவை விட அதிகரித்துவிடும். அந்த கோபம் அந்த நிலை முடிந்ததன் பிறகு பிள்ளையை நீங்கள் தண்டிக்க பாருங்கள், நீங்கள் அடித்து தண்டிக்க மாட்டீர்கள். கோபத்தோடு தண்டிக்கின்ற போது பிள்ளை செய்த குற்றத்தினுடைய அளவை விட அதிகமான அளவு தண்டிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக உளவியலாளர். இந்த நிலையில் இருந்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் சுதாகரித்து கொஞ்சம் நேரம் எடுத்து நாங்கள் அதற்கு பிறகு ஏன் இந்த பிள்ளை தண்டித்தது என்று நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டால் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது ஒரு உதாரணமாக என்னுடைய பிள்ளையை எடுத்துக்கொள்வோம். என்னுடைய பிள்ளை, நான் ஒரு நாள் என்னுடைய வீட்டில் இருந்த ஒரு மரத்தில் இருந்து ஆய்ந்த சில காய்களை அலுவலகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று நான் ஒரு பேக்கிலே போட்டு வைத்திருந்தேன். ஆனால் என்னுடைய பிள்ளை அதனை எடுத்து, இந்த பழங்கள் வைக்கின்ற ஒரு கூடை இருக்கிறது அல்லவா, அது பிரம்பினாலே செய்யப்பட்டிருக்கும், அந்த கூடைக்குள்ளே தண்ணியை ஊற்றி என்னுடைய பிள்ளை அந்த கனிகளை கழுவி இருந்தார். அது மேசை பூராகவும் தண்ணி. என்னுடைய வீட்டுக்காரே கோவப்பட்டார், இது என்ன வேலை என்று. நானும் கோவப்பட்டேன். ஆபீஸுக்கு போற நேரம் இப்படி மேசையில எல்லாம் என்ன தண்ணி. அந்த பிள்ளை சொன்னது, ஆபீஸுக்கு போற பழம் அது அழகா கொண்டு போகணும் என்றதுக்கான தான் நான் கழுவினேன். பிள்ளையினுடைய சிந்தனை சரி, செயல்பாடுதான் நீங்க பிள்ளை. பிள்ளைக்கு தெரியாது, நாங்கள் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். பிள்ளை கற்றுக்கொள்ளுகின்ற போது தவறு விட்டு கற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளை தான் உறுதியான கற்றலை நடத்தையை கொண்டிருக்கும் என்று உளவியலாளர் சொல்கிறார். தவறு விடாமல் ஒரு பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த கற்றல் சரியான நிரந்தரமான கற்றலாக இருக்காது. ஒரு முறை விஞ்ஞானி ஐன்ஸ்டீனுடைய ஆய்வுகூடம் திறக்கப்பட்ட போது விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் பிரித்தானியாவினுடைய பிரதமரிடம் சொன்னார் என்னவென்றால், எனக்கு இந்த ஆய்வுகூடம் திருப்தி அளிக்கவில்லை. பிரதமர் கேட்டார், ஏன் திருப்தி அளிக்கவில்லை? சொன்னார், இங்கு இருக்கின்ற எல்லா உபகரணங்களும் இயந்திரங்களும் அதிநுட்பமான உபகரணங்கள், புதிய உபகரணங்கள். ஆனால் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த டஸ்ட்பின் என்பது சின்னதாக இருக்கின்றது. பல பிள்ளைகளுக்கு பிறகுதான் நான் ஒரு செரியை செய்வேன், எனவே டஸ்ட்பின் கொஞ்சம் பெருசா இருக்கணும் என்று சொல்லி விஞ்ஞானி ஐந்து. இந்த யதார்த்தத்தை பெற்றோர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தவறு விட்டு கற்கின்ற குழந்தை தான், பிழை விட்டு கற்கின்ற குழந்தை தான் அந்த நடத்தையை, உறுதியான சரியான நடத்தையை பிள்ளை கற்றுக்கொள்ளும். இல்லாமல் செய்கின்ற போதெல்லாம் சரியைத்தான் செய்ய வேண்டும், பிழை விடக்கூடாது, தவறு விடக்கூடாது என்று பெற்றோர்கள் நடந்து கொள்ளும். அப்படியாக நடந்து கொள்ளுகின்ற பெற்றோர்களுடைய பிள்ளைகளை விட்டும் பெற்றோர்களை விட்டு பிள்ளைகள் தூரமாகி விடுவார்கள். இதனை நாங்கள் கண்டிருக்கிறோம், கண்டிருக்கிறோம். யதார்த்தமா எங்களுடைய வீட்டு சூழல்களிலே, எங்களுடைய சமூக சூழலிலே அடித்து வளர்க்கப்பட்ட குழந்தைகளுடைய நிலையும் இன்று பெற்றோர்களுடைய நாங்கள் நன்றாக அதனை கண்கூடாக கண்டிருக்கிறோம். எனவே பிள்ளைகளை அடிப்பது என்பதை நாங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் அடிக்காமல் தண்டனையுடைய அடுத்த வழிமுறைகளை கையாண்டு என்னுடைய பிள்ளையினுடைய பண்பாட்டு அல்லது ஒழுக்க ரீதியான விடயங்களிலே மாற்றத்தை திருத்தி அமைப்பை செய்ய வேண்டுமே தவிர அல்லாமல் அடித்து அந்த நடத்தை மாற்றத்தை அல்லது திருத்தி அமைப்பை செய்யக்கூடாது. அடுத்த விருத்தி நிலை தான், மூன்றாவது விருத்தி நிலை தான் பிள்ளைகளுடைய ஆன்மீக விருத்தி நிலை. இந்த ரூஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீர்திருந்து விடுமாக இருந்தால் முழு உடம்பும் சீர்திருந்து விடும், அது கெட்டுப்போகமாக இருந்தால் முழு உடம்பும் கெட்டுவிடும். அதுதான் கல்பன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை சொன்னார்கள். அந்த இடத்திலேதான் எங்களுடைய ரூஹ் ஆன்மா இருக்கிறது. பெரும்பாலான பெற்றோர்கள் இந்த ரூஹு பகுதி அல்லது ஆன்மீக பகுதியை கவனிப்பதில்லை. இந்த மேலத்தைய நாடுகளில் கூட ஆன்மீகம் கவனிக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக அந்த நாடுகள் இழந்தது மிகவும் அதிகமானவற்றை இழந்திருக்கிறது. இன்று நாங்கள் பேசுகிறோம் பொருட்களிலே, தொழில்நுட்ப சாதனங்களிலே மிகவும் நல்ல சாதனம் எது என்று கேட்டால் மேட் இன் ஜப்பான் ஆண்டு கேட்போம். அப்படித்தான் கேட்போம். எந்த ஒரு தொழில்நுட்ப சாதனத்தை எடுத்தால் ஜப்பாண்டே ஆண்டு கேட்போம். என்ன ஜப்பாண்ட பொருட்களுக்கு அந்த தயாரிப்புகளுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு உண்மை இருக்கிறது, அதிகமாக தற்கொலை நடைபெறுகின்ற நாடும் ஜப்பான் தான். அங்கு மத ஸ்தாபனங்கள் இல்லை, அங்கு எந்த வழிகாட்டல், பள்ளி கட்ட முடியாது, கோவில் கட்ட முடியாது, பன்சலைகள் கட்ட முடியாது, அங்கு இறைவனை வணங்குவதற்கான எந்த வழிமுறைகளும் இல்லை. முஸ்லிம் பள்ளிகள் ஜப்பானில் இருந்தாலும் அவைகள் வீடுகளாகத்தான் இருக்கும். இது எதனை காட்டுகின்றது என்றால், ஆன்மீக வறுமை ஏற்படுகின்ற போது நாங்கள் அடுத்த நிலைகளில் என்ன தரத்தில் இருந்தாலும் அந்த தரங்கள் எதுவும் செல்லுபடியாக மாட்டார். இந்த ரூ, இந்த ஆன்மா, இந்த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் என்பது மிக முக்கியம். எங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த ஆன்மீக பகுதியை நாங்கள் விருத்தி செய்ய வேண்டும். அண்மையிலே ஒரு பள்ளிக்கு நான் தொழுகைக்காக சென்ற போது நான் கொஞ்சம் தாமதித்து விட்டேன், ஒரு ரக்காய தாமதித்து விட்டேன். ஒரு தந்தை ஒரு பிள்ளையை வைத்து பக்கத்திலே வைத்து தொழுகிறார். இன்று எங்களுடைய பள்ளிகளிலே குழந்தைகள் வருவதென்றால் அதற்கு ஒரு இறுக்கமான நடைமுறை இருக்கிறது. சில பள்ளிகளிலே குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து வர வேண்டாம் என்று சில முன்னாலே அறிவிப்புகள் கூட போடப்பட்டிருக்கும். குழந்தைகள் பள்ளிக்கு வரக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு கூட, பெண்கள் வரக்கூடாது என்ற கட்டுப்பாடு கூட, ஏன் பள்ளிக்கு மட்டுமல்ல லைப்ரரிக்கு கூட வரக்கூடாது என்ற கட்டுப்பாடு கூட எங்களுடைய ஊரிலே இருக்கிறது. இது ஒரு துரதிருஷ்டவசமான நிலை. இது மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்த அந்த தந்தை அந்த இரண்டாவது சஃபிலே அந்த குழந்தையினுடைய காலை மிரித்தி பிடித்துக் கொண்டு அந்த தந்தை தொழுகிறார். ஏன், இது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. என்னால் தக்பீர் கட்ட முடியாத நிலைக்கு அந்த செயல்பாடு அமைந்தது. ஏன், குழந்தை ஓடி விடுவான், தப்புகளில் நடந்து விடுவான் என்பதற்காக அந்த தந்தை அந்த குழந்தையினுடைய ஒரு காலை மிரித்து பிடித்துக் கொண்டு தொழுகையில் ஈடுபடுகிறார். இது எப்படி நாங்கள் அங்கீகரிப்பது இந்த செயல்பாட்டை? இது என்ன குழந்தை வளர்ப்பு? இது என்ன குழந்தையினுடைய, இந்த குழந்தைக்கு என்ன மனப்பாதிப்பை இந்த செயல்பாடு ஏற்படுத்தும்? மலேசியாவில் இருக்கின்ற பள்ளி வாசலில் குழந்தைகள் விளையாடுவதற்கென்று ஒரு பகுதி, பிரத்யேகமான பகுதிகள் இருக்கின்றன. எங்களுடைய குழந்தைகளுக்கு பள்ளியை நாங்கள் அந்த இந்த சின்ன நிலைகளிலே காட்டுவதில்லை. அதனால் எங்களுக்கும் எங்களுடைய குழந்தைகளுடைய பள்ளி வாசலுக்கும் மிக நீண்ட இடைவெளிகள் இருக்கின்றன. பிள்ளைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற போது குழந்தைகளை நாங்கள் பள்ளி வாயலுக்கு அழைத்து வர வேண்டும். பிள்ளைகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே குழந்தைகளை சுமந்து தொழுதிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலையிலே இருக்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளிலே சுமந்து கொள்வார்கள். சுஜூதுக்கு செல்கின்ற போது குழந்தை இறைக்கு வைத்து விட்டு சுஜூது செய்வார்கள். நிலைக்கு வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சுமந்து கொள்வார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருக்கின்ற போது தன்னுடைய தோளுக்கு மேலே ஏறி கொள்வார்கள். அவர்கள் இறங்கும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்த மாட்டார்கள். எங்களுடைய குழந்தை தொழுகின்ற போது முன்னால் வந்தால் அல்லது தள்ளிவிட்டால் அல்லது சத்தம் போட்டால் எங்களுக்கு கோபம் வந்துவிடும்.
தொழுது முடிந்து நாங்கள் அந்த பிள்ளைகளை அவ்வளவு கடிகடி என்று கடித்து விடுவோம். அன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த நிலை மாற வேண்டும். ஒரு பிள்ளையினுடைய ஆன்மீக சுவாசம் மூட்டப்பட வேண்டும். நாங்கள் ஏன் அண்மையிலே சென்ற வருடம் 10 மாதம் 15 தேதி டாக்டர் ரஜீவ விஜயசிங்க என்பவர் திருத்தானியாவிலிருந்து எங்களுக்கு வந்து ஒரு வகுப்பை எடுத்தார், ஒரு விரிவுரை எடுத்தார். அவர் சொன்னார், பிள்ளை பிறந்தவுடன் முதலாவது அல்லது பிள்ளை கருவுல இருக்கிற நேரம் கூட பிள்ளைக்கு முதலாவது துலங்குகின்ற சென்ஸ் பிள்ளையினுடைய கேள்விதான், பிள்ளையினுடைய கேட்டல் தான் முதலாவது துலங்குகின்றது. எனவே பிள்ளைக்கு நீங்கள் கருவுல சுமந்திருக்கின்ற போது நல்ல இசைகளை கொடுங்கள் என்றால் நாங்கள் நல்ல குர்ஆன் வசனங்களை பிள்ளைகளுக்கு ஓதலாம், அல்லது தான் தானும் குர்ஆனை எடுத்து ஓதலாம். இது பிள்ளையினுடைய ஆன்மீக சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு காரணம். நல்ல வார்த்தைகளை கணவன் மனைவியாக பேசிக் கொள்ளுங்கள் என்றார். பிள்ளை பிறந்தவுடன் அந்த சூழலிலே நல்ல இசைகளை போடுங்கள் என்று சொன்னார். நான் எழும்பி டாக்டரிடம் சொன்னேன், எங்களுடைய மார்க்கத்தில் ஒரு நடைமுறை இருக்கிறது, குழந்தை பிறந்தால் வலது காதிலே அதானும் இடது காதிலே இக்காமத்து மோதுவார்கள் என்று. அவர் கேட்டார், உண்மையாகவான்னு கேட்டார். நான் சொன்னேன், உண்மையாக எங்களுடைய குழந்தைகள் பிறந்தால் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுடைய காதுகளிலே வலது காதிலே அதானை இடது காதிலே இக்காமத்தை மோதுகின்றோம். அவர் ஆச்சரியப்பட்டார். அங்கு கொண்டு போய் இமாமை மாத்தினை காட்ட முடியாது. அந்த பிள்ளையினுடைய முதலாவது தூண்டல் கேள்வியினூடாக தூண்டப்படுகிறது. அந்த சூழலுக்கு நாங்கள் உட்படுத்த வேண்டும். இந்த ஆன்மீக சூழல் என்பது பிள்ளைகளுக்கு பள்ளி வாசலுக்கு நாங்கள் குழந்தைகளை அழைத்து வர வேண்டும். அல்லாவை பற்றி பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். மாற்றமாக நாங்கள் பேய் செய்தானே அல்லது இந்த குப்பை ஏற்றுற மிஷின்ல வருவோம், அவன் பேர் என்ன தங்கராசாவை காட்டி நாங்க சில நேரம் பிள்ளைகளை பயங்காட்டுறோம். தங்கராசா வாரான்னு சாப்பாடு தீத்துறோம் அல்லது அதட்டுறோம் பிள்ளைகளை. யாரோ உண்ட பேய பிசாசை காட்டி பேய பிசாசன்னு ஒன்று இல்லை, அதுகளை காட்டி நாங்க பிள்ளைகளுடைய அந்த ஆன்மீக விருத்திய உல விருத்திய நாங்க கட்டுப்படுத்துறோம், பயங்காட்டுறோம். பயங்காட்டி வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள் தன்னம்பிக்கையுடைய குழந்தைகளாக வரமாட்டாது. சில பெற்றோர்கள் வேற என்ன செய்ய, பிள்ளைக்கு உணவு ஊட்ட வேண்டுமாக இருந்தால் இப்படி பயங்காட்டி தான் ஊட்ட வேண்டும், பிள்ளையை நித்திரை செய்ய வேண்டுமாக இருந்தால் இப்படி பயங்காட்டி தான் நித்திரை செய்ய முடியுமாக இருக்கிறது என்று காரணங்களை நொண்டி சாட்டுக்களை பெற்றோர்கள் தாய்மார்கள் சொல்வார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு அல்லாஹுவை பற்றி அறிமுகப்படுத்துங்க, நல்ல முறையில அறிமுகப்படுத்துங்க. அல்ல அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் நெருப்பாளர் சுடுவான், அல்லாஹ் அப்படி செய்வான், வேதனை செய்வான். அல்லாஹ்வின் அடுத்த பண்புகளை காட்டாமல் அல்லாஹ்வினுடைய நல்ல பண்புகள், அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் ரஸ்ஸாக் என்ற இந்த பண்புகளை, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் அருளாளன் என்ற இந்த பண்புகளை பிள்ளைகளுக்கு ஊட்டி அல்லாஹ்வின் பக்கம் ஹுப்புல்லில்லா, அல்லாஹ்வை அன்பு கொள்ளக்கூடிய குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் மாற்ற வேண்டும். எது தேவை என்றாலும் அல்லாஹ்விடம் கேட்பதற்கு நாங்கள் பழக்க வேண்டும். பெற்றோர்களிடம் கேட்பதை விட பெரியவர்களிடம் கேட்க பழக்குவதற்கு முன்னால் அல்லாஹுவிடம் கேளுங்கள். நோயாக இருந்தால் நிவாரணத்தை அல்லாஹுவிடம் கேளுங்கள், தேவையாக இருந்தால் அல்லாஹுவிடம் கேளுங்கள் என்று நாங்கள் குழந்தைகளை பழக்க வேண்டும். இது பிள்ளைகளுடைய ஆன்மீகத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய சில செயற்பாடுகள். அதே போல அல்லாஹ்வினுடைய தூதரை நாங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதரனுடைய ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன. அந்த சம்பவங்களை நாங்கள் குழந்தைகளோடு தூங்க போகின்ற போது அல்லது வேறு சந்தர்ப்பங்களில் பிள்ளைகளிடம் அந்த சம்பவங்களை நாங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். கதைகளினூடாக பிள்ளைகளுடைய கற்பனை திறன் அதிகரிக்கின்றது. இந்த உளவியலாளர் சொல்கிறார்கள், குழந்தைகளுக்கு நீங்கள் கதை சொல்லுங்கள், உங்களுடைய குழந்தைகளுடைய இமேஜினேஷன் பவர், கற்பனை திறன் என்பது அதிகரிக்கும் என்று உளவியலாளர் சொல்கிறார்கள். ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களுடைய சஹாபாக்களினுடைய தாபியன்களுடைய எங்களுடைய அஸ்ஸலத்துல் முபஸ்ஸரா சுவர்க்கத்துக்கு நன்மாராயணம் கூறப்பட்ட சஹாபாக்களுடைய ஏராளமான சம்பவங்கள், படிப்பினை பெறக்கூடிய சம்பவங்கள் இருக்கின்றன. நாங்கள் எங்களுடைய குழந்தைகளோடு அவற்றை பரிமாறுவதில்லை. நாங்கள் எதனையுமே பரிமாறுவது அல்லது முல்லா கதையும் அல்லது வேறு கதைகள் இருந்தால் தெனாலிராமன் கதைகள் இருந்தால் கதை சொல்வதென்றால் சொல்லுகின்றோம். அல்லாமல் எங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் அல்லாஹ்வே மனிதர்களுக்கு கதைகளை சம்பவங்களை சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஏராளமான சம்பவங்களை கதைகளை சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா அவர்கள் குகை வாசிகள் சம்பந்தமாக உங்களிடம் நபியை கேட்கிறார்கள், சொல்லுங்கள். அஸ்ஹாபுல் கௌஃப் என்ற ஒரு சூராவை நாங்கள் காணுகிறோம். குர்ஆனிலே மத்தியத்தில் இருக்கின்ற ஒரு சூரா, அதனை ஓதுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் சுன்னாவாக ஆக்கியிருக்கிறார்கள். இந்த நிலைமைகளுக்கு நாங்கள் வர வேண்டும். எங்களுடைய வீடுகளை நாங்கள் ஒரு இஸ்லாமிய வீடு சூழலாக மாற்ற வேண்டும். அங்கு குர்ஆன் ஓதப்பட வேண்டும். மாற்றமாக இந்த தொடர் நாடகங்கள் போடப்படுகின்ற வீடுகளாக எங்களுடைய வீடுகள் மாறி இருக்கின்றன. அல் குர்ஆனுடைய ஒரு முன்பொரு காலத்தில் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் எல்லா வீடுகளிலும் பெரும்பாலும் அல் குர்ஆனுடைய சத்தங்கள் கேட்கும், அல் குர்ஆன் பாராயணம் செய்யப்படுகின்ற சத்தங்கள். ஆனால் இன்று எந்த வீடுகளிலும் அப்படியான சத்தங்களை காண முடியாது. குர்ஆனை சில வீடுகளில் புரட்டி பார்த்து ஒரு ரமலான் என்றால் அடுத்த ரமலானுக்கு தான் குர்ஆன் புரட்டப்படுகின்ற ஒரு கலாச்சாரத்தை இன்று நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே கண்டிருக்கிறோம். இல்லை, குர்ஆன் எந்த நாளும் ஓதப்பட வேண்டும். குர்ஆன் ஓதப்படுகின்ற வீட்டுக்கு சைத்தான் வரமாட்டான். சூரத்துல் பக்ரா எந்த வீடுகளில் ஓதப்படும், இப்படியாக சல்லாஹ் சில சூறாக்களை சொல்ல சூரத்துல் வாக்கியாவை நாங்கள் வீடுகளில் எந்த நாளும் ஓத வேண்டும். சூரத்துல் பக்ராவை நாங்கள் எந்த நாளும் ஓத வேண்டும். இப்படியான சூறாக்களை சல்லாஹ் அவர்கள் கற்றது. சூரத்துல் ஜாசியின் ஒவ்வொரு நாளும் ஓதப்பட வேண்டும். இப்படியான சூறாக்களை சல்லாஹ் இது பிள்ளைகளுக்குள்ளே ஆன்மீக விருத்தியை கொண்டு வரும். ஆன்மீக விருத்தி என்பது ஏனைய விருத்திகளைப் போல கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விருத்தி நிலை அல்ல. எங்களுடைய குழந்தைகளுக்குள் இந்த ஆன்மீக விருத்தி வருகின்ற போது ஏன் எல்லா விருத்திகளும் சமனாக இருக்கும் என்று உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் வருகின்ற போது ஏனே நான் சொன்ன ஏனைய விருத்தி, ஒரு பிள்ளை குர்ஆன் ஓதவில்லை என்றால், ஒரு பிள்ளை எழுதுவதற்கு கஷ்டப்படுகிறது என்றால், அந்த பிள்ளைக்கு நீங்கள் ஆரம்பமாக குர்ஆனை சொல்லிக் கொடுத்திருந்தால் அந்த கஷ்டத்துக்கு பிள்ளை வரமாட்டாது, அந்த 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 சிரமத்துக்கு பிள்ளை ஆளாக மாட்டார். சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் முதலாவது கற்றுக் கொடுக்க வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்பதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், உங்களுடைய குழந்தையினுடைய கல்வியினுடைய அடைவு நிலை என்பது சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார். இந்த நிலையில இந்த ஆன்மீக சூழலிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை கற்று, முந்தி ஒரு காலத்திலே எங்களுடைய தாய்மார்களிடத்தில் அது காணப்பட்டது. சோறாக்குவதற்கு அரிசி வைப்பதென்றா கூட, உலையில வைக்கிறா கூட பிஸ்மில் சொல்லி முக்காடு போட்டு தான் வைப்பாங்க. சுபஹானல்லாஹ், சோறு அகப்பையில வைக்கிறாலும் பிஸ்மில் சொல்லித்தான் வைப்பாங்க. சுபஹான் அல்லாஹ், எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு ஆன்மீக பெருமானம் கொடுத்து எங்களுடைய முந்தைய தாய்மார்கள் நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று எங்களுடைய சமையல் அறைகளிலே டிவி கூட்டப்பட்டிருப்பதனால் அதனை யாரும் அந்த ஆன்மீக பண்போடு பக்குவத்தோடு இந்த நிலைகளை நாங்கள் அடைவதில்லை. பழைய நிலைமைக்கு நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய வீட்டு சூழல்களிலே ஆன்மீக சூழலை நாங்கள் கொண்டு வர வேண்டும். பெற்றோராக, ஒரு தாயாக, தந்தையாக இருந்து எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இந்த ஆன்மீக சூழலுக்குள்ளே கொண்டு வருகின்ற போது எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் சிறந்த குழந்தைகளாக, நாங்கள் எதிர்பார்க்கின்ற குழந்தைகளாக அந்த குழந்தைகளை நாங்கள் மாற்றணும். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் ஹாதிசியா போராட்டம் என்று சொல்வார்கள். ஹாதிசியா போராட்டத்தை சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே அந்த போராட்டம் வழி நடாத்தப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் தேவைப்பட்டார்கள், பல பொருட்கள் தேவைப்பட்டன. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை ஆர்வம் மூட்டிக் கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதற்காக நீங்கள் உங்களுடைய செல்வத்தை உங்களுடைய உயிர்களை தாருங்கள் என்று ஆர்வம் மூட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு தருவாயிலே சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு மசண்டையான நேரத்தில் ஒரு பெண் வந்து சந்திக்கிறார். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், தாயே நீ யார்? ஒரு மூதாட்டி வந்து சந்திக்கிறார், ஒரு பெண் மூதாட்டி வந்து சந்திக்கிறார். அவர் சொன்னார், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதற்காக செல்வத்தை உயிரை நீங்கள் மனிதர்கள் தர வேண்டும் என்று நீங்கள் ஆசை ஊட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், வயது முதிர்ந்த மூதாட்டியாக இருக்கிறேன், என்னால் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள முடியாது, என்னிடம் ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு பெருமதியான பொருள் இருக்கிறது, இந்த பொருளை கொண்டு உங்களுடைய இந்த போராட்டத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுங்கள் என்று அந்த மூதாட்டி சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு மகந்து விட்டு செல்கிறார். சஹாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விடிந்ததும் அந்த பொதியை திறந்து பார்க்கிறார்கள், அதற்குள்ளே ஒரு நீளமான கூந்தல் இருக்கிறது, ஒரு முடி. சொன்னார், இந்த பொருளை எடுத்து உங்களுடைய குதிரையினுடைய அல்லது ஒட்டகத்தினுடைய கடிவாளமாக பயன்படுத்தியாலும் இந்த போராட்டத்திலே நீங்கள் வெற்றி அடையுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் அந்த மூதாட்டி அந்த இடத்தை விட்டு மகர்ந்து போனார். சஹாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், ஒரு பெண் தன்னுடைய கூந்தலை அல்லாஹ்வுடைய பாதையிலே தந்துவிட்டு போயிருக்கிறார். மாலை ஆகின்ற நேரம் சஹாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை அணிவகுத்து நிற்கின்ற போது அந்த அணிவகுப்பிலே ஒரு சிறுவன் தன்னை ஒரு பெரிய மனிதராக காட்டிக் கொள்வதற்காக முன் விரல்களிலே நின்று கஷ்டப்படுவதை சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்டார்கள். உடனே அந்த சிறுவனை அழைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதற்கு பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் வயோதிகர்களுக்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது, உன்னை யார் இந்த இடத்திலே கலந்து கொள்ள சென்றது என்று கேட்டார். அப்போது அந்த பிள்ளை 12 வயது மதிக்கத்தக்க அந்த சிறுவன் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா வாதாடுகின்றான். எந்த வசனத்தை சொல்லி சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாதாடுகிறான் என்றால், அல்லாஹு தஆலா கேட்கின்ற வசனம் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் குர்ஆனில், உங்களுடைய செல்வத்தை உங்களுடைய குடும்பத்தை மிகச்சிறந்த உங்களுடைய உயிரை மிகச்சிறந்த ஒரு வியாபாரத்தை நான் சொல்லி தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்திலே சொல்லுகிறான். அந்த குர்ஆன் வசனத்தை சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் இந்த பிள்ளை ஓதி காட்டுகிறான், என்னுடைய உயிரை நான் அல்லாஹ்வுக்கு வித்து விட்டேன், இந்த இடத்திலே நீங்கள் குறுக்கிடுவதற்கு யார் என்று சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் முறையிடுகின்ற போது சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அதிர்ச்சி அடைந்து போகின்றார். காலையிலே ஒரு பெண்ணுடைய அந்த கூந்தலை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார், மாலையிலே இந்த பிள்ளையினுடைய இந்த திறனை இந்த வாதாட்ட திறனை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார். ஆச்சரியப்பட்டு அந்த குழந்தையை தன்னுடைய உறங்க வைக்கின்றார் சாத் இப்னு அபி வக்காஸ். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இரவு தொழுகைக்காக எழும்புகின்ற போது பார்க்கின்றார்கள், இந்த குழந்தை இடையிடையே சிரிக்கின்றார், புன்னகைக்கின்றான். விடிந்ததும் பொழுது விடிந்ததும் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சிறுவனை பார்த்து கேட்கிறார்கள், நான் இரவு தொழுகைக்காக எழுந்த போது சிறுவனே நீ சில நேரங்களிலே சிரித்து கொண்டு தூங்கினாய், என்ன காரணம்? இந்த சிறுவன் சொன்ன, நான் ஒரு கனவு கண்டேன், இரவு நான் கனவு கண்டேன், அதிலே சில தோட்டங்களை கண்டேன், சில மரங்களை கண்டேன், சில கனிகளை கண்டேன், சில கோபுரங்களை கண்டேன், சில மாளிகைகளை கண்டேன், சில மனிதரை கண்டேன், அந்த மனிதர்களை அந்த தோட்டங்களை அந்த மரங்களை அந்த கனிகளை நான் உலகத்தில் எங்குமே காணவில்லை. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், திகைத்து போய் சொல்லுகிறார்கள், நீ கண்டது மகனே அது சுவர்க்கம், நீ இன்று நடக்க போகின்ற இந்த போராட்டத்திலே நீ சஹீதாக போகிறாய், சஹீதானால் எனக்கு நீ ஒரு கடமை செய்ய வேண்டும், இன்ஷா அல்லாஹ் நீ அல்லாஹ்வினுடைய தூதரை சந்திப்பாய், அப்பொழுது அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே என்னுடைய சலாத்தை எத்தி வைக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், சின்ன பிள்ளையினுடைய உரையாடலை பாருங்க. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் அந்த பிள்ளை மீண்டும் வாதாடுகின்றான், சாதே உன்னுடைய சலாத்தை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிப்பதான் என்றிருந்தால் எனக்கு நீ ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும், எனக்கு ஒரு வேலை செய்ய வேண்டும், என்னவென்றால் இந்த துண்டை இந்த காகிதத்தை என்னுடைய தாயாரிடம் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும். இவர் சொல்லுகிறார், உன்னையே எனக்கு நேற்று மகரிபுக்கு தான் தெரியும், எப்படி நான் உன் தாயை அடையாளம் காண்றேன்? அந்த பிள்ளை சொல்லுவ, நான் உங்களை நேற்று காலையில ஒரு தாய் வந்து சந்தித்தாரா, ஒரு வயது முடிந்த ஒரு பெண் வந்து சந்தித்தாரா? ஓம், சந்தித்தார். அவருடைய கூந்தலை இந்த என்னுடைய கடிவாளத்துக்கு போடுமாறு தந்தார், அதுதான் என்னுடைய தாய், அவர் நான் இந்த போராட்டத்திலே சகிதாக வேண்டும் என்பதற்காக என்னுடைய தாய் உண்ணாமல் பருகாமல் இருக்கிறார், இந்த துண்டை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தா தான் என்னுடைய தாய் உண்ணுவார் பருகுவார். சுபஹானல்லாஹ், என்ன குழந்தை வளர்ப்பு! இப்படியான தாயினூடாக இப்படியான குழந்தைகளினூடாகத்தான் இன்று நாங்கள் நானும் நீங்களும் இஸ்லாத்திலே இருக்கிறோம். எங்களுடைய குழந்தைகளை இப்படியான ஈமானிய உணர்வு உள்ள குழந்தைகளாக நாங்கள் வளர்த்திருக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளை மாற்றமாக நாங்கள் படிப்பு படிப்பு டியூஷன் டியூஷன் ஸ்கூல் ஸ்கூல் அலைய வைக்கிறோம், ஆனா தொழுகைகள்ல ஏனைய விவகாரங்கள் ஈமானோடு சம்பந்தப்பட்ட எந்த அளவு கண்டால் ஸ்காலர்ஷிப் வந்து விட்டால் குர்ஆன் மதரசாக ரத்து செய்கின்ற பெற்றோர்களை கூட நாங்கள் காணுகின்றோம். அண்மையிலே நான் கொழும்புக்கு போன போது ஜம்மித்துள்ளமாக போன போது அந்த உரையாடலிலே சொன்னார்கள், கிழக்கு மாகாணத்திலே பொலனறுவையிலே மட்டக்களப்பிலே அம்பாறையிலே ஒரு பெரிய மக்தப்பிலே ஒரு பெரிய வீழ்ச்சி நிலை இருக்கு. என்னவென்றால் மக்தப்பினுடைய பாடத்திட்டம் என்பது அதிகமான காலங்களை கொண்ட பாடத்திட்டம். கிழக்கு மாகாணத்தில் என்ன நடக்கிறது என்றால் ஆண்டு நாளிலே பிள்ளைகளை வெக்கேட் பண்ணுகிறார்கள், விட்ரோ பண்ணுகிறார்கள். ஏன்? ஸ்காலர்ஷிப் டார்கெட் பண்ணி பிள்ளைகளுடைய தரம் 5 டார்கெட் பண்ணி பிள்ளைகளை 4ஆம் ஆண்டிலே 3ஆம் ஆண்டிலே மக்தப்பை விட்டு அகற்றி சென்று விடுகிறார்கள். எங்களுடைய பிள்ளைகளுடைய குர்ஆனோடு இருக்கின்ற உறவை நாங்கள் துண்டிக்கிறோம். அன்புக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்கள், இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். ஏனைய பிரதேசங்களிலே குர்ஆனோடு இருக்கின்ற தொடர்பும் அதனுடைய நடவடிக்கைகளும் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக கிழக்கு மாகாணத்திலே அந்த இடைவிலகல் என்பது அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய பிரதேசத்திலும் நாங்கள் அதனை காணலாம். எனவே இந்த இந்த தாயை போன்ற தாயாக எங்களுடைய தாய்மார் மாற வேண்டும். அந்த மாறுகின்ற போது அந்த குழந்தைகளை போன்ற குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ் தஆலா மாற்றி தருவான். அதே போல நாங்கள் எப்படி எங்களுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டுமா ஆசைப்படுகின்றோமோ அந்த மாதிரியான ஈமான் உள்ள குழந்தைகள் அல்லாஹ் தஆலா எங்களுடைய குழந்தைகளை மாற்றி தர வேண்டும். இந்த எந்த விடயங்களை பேசினோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு செயற்படுவதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும். இந்த மஜ்லிஸை அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த அமர்வை முடிக்கிறேன். வாஹ்ரதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.